இன்று நாம் உலக ரீதியிலே எடுத்துக்கொண்டால் மல்யுத்த வீரர்கள், குத்துச்சண்டை வீரர்கள் என்று அவரவர்கள் உடல் வலுவை காட்டி அதில் மிக மிக ஆற்றல் பெற்றவர்கள் என்றால் நாம் அது போன்ற அவர் மேல் நான் அபிமானம் கொண்டு அவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள் என்றெல்லாம் நாம் அது பார்க்கின்றோம், அதை பதிவாக்குகின்றோம். அவர்கள் அந்த வலுவை எப்படி பெற்றார்கள், அந்த வலு எப்படி அவர்களுக்குள் கூடியது, அவருடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கின்றது, அவர்கள் எதை உணவாக உட்கொள்ளுகின்றார்கள், அந்த உட்கொண்ட நிலையை கொண்டு எப்படி அந்த வலு பெற்றார்கள், ஆனால் பின் நாட்களில் அவர்கள் நோய்வாய்ப்படாமலேயே எப்படி இறக்கின்றார்கள், அந்த ஆன்மாக்கள் எங்கே செல்லுகின்றது என்பதை இந்த உடல் வலுவையும் இந்த உடல் வலுவை நாம் பெறுவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள், உடல் வலுவை பெற்றாலும் பின் நாட்கள் எந்த நிலை அடைகின்றோம், எந்த நிலை ஆகின்றது என்பதையே இதை தெளிவாக்குகின்றார் நமது குருநாதர். என்னென்ன நம் எண்ணத்தில் வலுகொண்டு உயர்ந்த சக்திகளை பெற்று உயிரோடு ஒன்று உணர்வை ஒளியாக மாற்றியவன் அகஸ்தியன். அவன் உடல் வலுவை பற்றி அவன் சொல்லவில்லை, அவன் எண்ணவில்லை, எடுக்கவில்லை. ஆனால் இன்று மல்யுத்த வீரர்களும் சரி, குத்துச்சண்டை வீரர்களும் சரி, இதுபோன்று பல பயிற்சிகளை மேற்கொண்டு உடல்களை வைத்து பல அற்புதங்களை செய்து காட்டுபவர்களும் தன் உடலில் அதுவும் குறிப்பாக அந்த தசைகளில் அந்த வலுவை கூட்டுவதற்கென்று பல பயிற்சிகளை மேற்கொள்கின்ற, மூட்டையை கட்டி அடிப்பதோ அல்லது பல உடற்பயிற்சிகளையும் அந்த இயக்கங்களை கைகளுக்கும் கால்களுக்கும் அந்த தசைகளுக்கும் அதை கொடுத்து இது போன்று அவர்கள் செயல்படுத்துகின்றார்கள். ஆக அந்த வலுவான உணர்வை அவர்கள் அந்த எண்ணங்களை எண்ணி இந்த உடலிலே அந்த வலுவை கூட்டும் நிலையில் கொண்டதை எடுப்பதால் அந்த வலு அங்கே கூடுகின்றது. அதற்குண்டான அமிலங்களும் உற்பத்தியாகி அந்த பித்த சுரபிகள் அந்த வலுவை கூட்டுகின்றது. இதற்கு இன்னும் வலு ஊட்டுவதற்காக அவர்கள் மாமிச உணவுகளையும் குறிப்பாக அதை எடுத்துக் கொள்கின்றார்கள். அந்த ஆடையோ கோழிகளையோ அல்லது சில பறவை இனங்களையோ இதுபோன்று அவர்கள் உணவாக அதை ரசித்து இன்று சாதாரணமாக ஒரு மனிதன், இயல்பாக இருக்கக்கூடிய மனிதன் சாப்பிடுவதை காட்டிலும் ஒரு 10 மடங்கு 12 மடங்கு சாதாரணமாக அவர்கள் அதை இந்த மாமிசங்களை உட்கொள்ளுகின்றார்கள். இந்த வலுகொண்ட எண்ணங்களை எண்ணப்பட அந்த விஷங்கள், அந்த பித்த சுரபிகள் அது அதிகமாக சுரந்து அதை ஜீரணிக்கக்கூடிய சக்தியும் உடலில் அந்த வலுகொண்ட நிலைகளாக அந்த உடலையே இந்த மிருகங்களுக்கு எப்படி அந்த வலுகொண்ட தசைகளும் அதற்குண்டான இயக்கங்களும் அங்கே பெறுவது போன்று மனித உடலிலேயே அந்த மிருக நிலைக்கு ஒப்பான அந்த அணுக்கள் உற்பத்தியாக வலு கொண்டவர்கள் ஆகின்றார்கள். இப்படித்தான் அவர்கள் செயல்படுகின்றார்கள். ஆனாலும் அவர்களுக்கு சாதாரண மனிதனுக்கு வரக்கூடிய நோய்களோ எதுவும் அவர்கள் வருவதில்லை. ஏனென்றால் இந்த மிருகங்கள் எப்படி அதிகமான விஷத்தன்மை கொண்டு இருப்பதால் மற்றது எப்படி தாக்காது இருக்கின்றது, இதுபோல் இவர்களுக்கு சாதாரணமாக எந்த நோயும் தாக்குவதில்லை. ஏனென்றால் அதுபோன்று பறவைகளையும் அவர்கள் உட்கொள்ளப்பட போது பறவைகள் அதிகமாக விஷமான பல உணவுகளை உட்கொண்டு பழகி அதை ஜீரணிக்கக்கூடிய சக்தி அவர்கள் அந்த பறவையினுடைய உடலில் விளைந்திருப்பதால் அதே உணர்வுகள் இவர்களுக்குள்ளும் விளைந்து இதுபோன்ற ஆற்றல்களை அவர் பெறுகின்றார்கள். ஆனாலும் பின் நாட்களில் இந்த விஷயத்தினுடைய முதிர்வு வளர்ச்சி ஆனாலும் இது முதிர்வாக படப்போகும்போது இருதய வாயிலோ அல்லது சிறுமூளை பாகங்களிலோ அந்த இரத்தம் போகக்கூடிய பாதைகள் திடீரென்று அடைப்பாகி அது தெரித்து அவர்கள் அந்த இரத்தங்கள் கசிவாகி நோய்வாய்ப்படாமலேயே ஒரு கணத்திலேயே இந்த உடலை விட்டு அவர்கள் பிரிய நேருகின்றது. அதே சமயத்தில் இவர்கள் எத்தனை கோழிகளோ எத்தனை பறவைகளையோ இது போன்ற உணர்வுகளை அவர்கள் உணவாக உட்கொண்டு இந்த விஷங்கள் அதிகமாக வடிக்கப்பட்ட நிலையில் உடலில் விளைந்து ஜீவான்மாக்கள் இது விளையப்பட்ட அந்த நுண்ணிய அந்த உணர்வுகள் மனங்கள் இந்த உயிரான்மாவிலே சேர்ந்த பின் இந்த ஆன்மா நேரடியாக கோழியினுடைய உடலாகத்தான் பிறக்க நேரும். ஏனென்றால் இந்த விஷத்தை வடிகட்டி அது ஜீர்ணிக்கூடிய சக்தி அந்த உயிரினத்துக்கு இருப்பதால் நேரடியாக நமது உயிர் அங்கேதான் அழைத்து செல்லும். ஏனென்றால் இதெல்லாம் நாம் இதை யோசிப்பதில்லை. உடல் வலு வேண்டும், பயில்வானாக வேண்டும், பலம் பொருந்தியவனாக இருக்க வேண்டும் என்று உடல் வலுவை பற்றி அது நம்ம அதையெல்லாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்றும் அந்த ஆற்றலை நாம் பெற வேண்டும் என்றும் மாமிசத்தையும் இது போன்ற உணவுகளை நாம் எடுத்து விளைய வைத்தாலும் நமது இந்த வாழ்நாளில் இது போன்ற செயல்களை அற்புதங்களை செய்து காட்டினாலும் இந்த உடலுக்கு பின் நாம் எங்கே செல்லுகின்றோம் இது நமக்கு தெரிவதில்லை. ஆனால் குருநாதர் நம் உடலில் விளைந்த உணர்வுகள் மனிதன் மிருக இனங்களிலிருந்து விஷத்தை கழித்து நல்ல உடலாக நல்ல உறுப்புகளாக நல்லதை சேமிக்கும் சக்தியாக இந்த உடல் உருவான நிலையில் உயிரால் உருவாக்கப்பட்ட நிலையில் நாம் மீண்டும் விஷம் கொண்ட உணர்வுகளை நஞ்சி உணவாக உட்கொள்ளும் அந்த அதுபோன்ற உணர்வுகளை விளைய வைத்தால் மனிதன் மிருகமாக கூடிய நிலைகளாகத்துக்கு தான் அது அழைத்து செல்கின்றது. என்றால் இதுபோன்று வலுகொண்டவர்களிடம் நாம் சாதாரணமாக போனால் அவர் நம்மை தாக்கிடும் நிலைகளை செயல்படுவார்கள், மதிக்க மாட்டார்கள். இது போன்ற உணர்வுகளைத்தான் நாம் காண நேரம் என்று இதெல்லாம் நம்முடைய சிந்தனைக்கு நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கும், வாழ்க்கையில் நாம் எதை பெற வேண்டும், எதை வளர்க்க வேண்டும், எதை வீரியமாக்க வேண்டும், நம்ம உயிரான்மாவில எதை சேமிக்க வேண்டும், நாம் வலு எது, நம்ம உயிரான்மாவில என்றுமே அழியாத நிலையில் கொண்டு அந்த மகரிஷிகளும் ஞானிகள் அவள் எப்படி என்றும் 16 வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த எல்லையை அடைவதே அதுவே நமது வலு, அதுவே நமது வலிமை, அதுவே நமக்கு அழியாத சொத்து என்பதை இதெல்லாம் உணர்த்துவதற்கு, இதையெல்லாம் இந்த வாழ்நாளில் நாம் எதை ஆசைப்பட வேண்டும், எதை வளர்க்க வேண்டும், நம்முடைய இயல்பு எதுவாக இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் அறிந்து கொள்வதற்காக, அது ஞானிகள் காட்டிய வழியை பின்பற்றுவதற்காக இதை தெளிவாக்குகின்றார் கூறினார்.
புழுவிலிருந்து மனிதனாக நாம் தோன்றும் வரையிலும் ஒவ்வொரு உடலுக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் உண்டு. ஆக இந்த விஷயத்தின் தன்மை கொண்டே தன்னை பாதுகாத்துக் கொள்வதும், தான் உணவாக உட்கொள்ளும் உணவை அது கரையச் செய்வதும் இப்படி ஒரு நிலை. இன்று நமது மந்திர வர்க்கங்களில் எடுத்துக்கொண்டால் மனிதன் செயற்கையாக வலுகொண்ட உணர்வுகளை சுவாசிப்பதற்காக உடல் தசைகளை இயக்குகின்றான். எப்படியும் உடலில் வலுவை சேர்க்க வேண்டும் என்று அந்த உணர்வின் தன்மை கொண்டு கைகால் அங்கங்களை மூட்டை கட்டி அடிப்பதும், கைகளை ஓங்கி தெழுவதும், இந்த உணர்வின் தன்மை சிறுக சிறுக எடுக்கப்படும் போது இந்த வலுவின் தன்மை வருகின்றது. இந்த வலுவை வலுவான நிலைகள் உருவாக்கும். இந்த உணர்வின் பித்த சுரவிகள் அதிகமாக சுரக்கின்றது. ஆனால் அதான் சுரக்கும் போது, இந்த உணர்வின் தன்மை வலுகொள்ளும் போது, சாதாரண நாம் எல்லாம் காக்குலாம் மட்டனை சாப்பிட முடியாது. அவன் குறைந்தது 10 கோழியாவது சிறுக சிறுக ஒவ்வொன்றாக கூட்டி அந்த உணர்வின் தன்மை இந்த தசைகளில் சேர்ப்பான். ஆக அதற்கு உகந்த உணவும் மிருக உடல் கொண்ட அந்த மிருகத்தில் இருக்கும் விஷத்தன்மை கொண்ட உணர்வுகள் இவனுக்குள் சேர்க்க சேர்க்க இந்த பித்து சுரபியும் அந்த உணர்வுக்கு உருவாக்கி மிருகங்களுக்கு எப்படி வலு இருக்கின்றதோ இதே போல இவன் உடலின் தசைகளில் கரு உருவாக்கி சாதாரண மனிதனை காட்டிலும் அவன் மிருக பலம் கொண்டிருப்பான். சாதாரணமா 2 இன்ச் கனம் உள்ள ஒரு கம்பியை நாம் கம்பி கொண்டுதான் தட்ட வேண்டும். அதற்குண்டான வலி கொண்டு அவன் தன் கையிலேயே சாதாரண முறுக்கு சொல்ற மாதிரி சொல்லட்டும் என்றால் யானைக்கு எந்த வலு உண்டோ இதை போல பல உணர்வின் மிருகங்களை உணவாக உட்கொள்ளும் போது அவன் எடுக்கும் உழைப்பும் இந்த உணர்வின் தன்மை நினைவும் இவனுக்கு அந்த வலு சேர்க்கும் உணர்வின் தன்மை வளர்கின்றது. இப்படி வளர்ச்சி அடைந்தவன் சாதாரண மனிதனை காற்றும் அவன் வலு கொண்டவனாகின்றான். ஆனால் அநேகமா அவனுக்கு நோயே வருவதில்லை ஜாஸ்தி. ஆக நோய் வராதிருப்பதும் மிருகங்களுக்கு எப்படி இந்த விஷத்தின் தன்மை கொண்டு கடுமையான விஷம் இருக்கும்போது அது மிருகங்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றது. விஷம் அதிகமானாலும் அதை காட்டிலும் அந்த நாளடைவில் இந்த விஷத்தின் தன்மை அதிகமாக முடிவடைய போகும்போது மிருகங்கள் அதனுடைய வளர்ச்சியின் தன்மை கொண்டு காலம் குறுகியதாக இருக்கின்றது, அதற்குள் மடிந்து விடுகின்றது. இதே போல வலுகொண்ட உணர்வு கொண்ட ஒரு மனிதன் ஆக வலுவான விஷத்தின் தன்மை கொண்டாலும் அவனுக்குள் இந்த உணர்வின் தன்மைகள் அந்த விஷத்தின் தன்மை அதிகரிக்கப்படும் போது இவனுடைய இருதய வாய்களோ சிறுமூளை பாகங்களோ அது உடனடியே தெரித்து நோய் வாய்ப்படாதபடி அவன் மடிகின்றான். ஆக இவனுக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை மனிதனாகும் போது இந்த விஷத்தின் தன்மை உணவாக உட்கொண்டான் என்றால் இந்த அசுர உணர்வு கொண்டு இந்த மனித உடலை விட்டு சென்றால் அவன் எந்த ஆட்டை அல்லது எந்த கோழியை அதிகமாக உணவாக உட்கொண்டானோ இந்த உடலை விட்டு சென்ற பின் இவன் உயிரான்மா அந்த ஆட்டின் நிலைக்கு செல்கின்றது. பெரும்பகுதி இந்த பயில்வான இருப்பவர் அனைவரும் கோழியை அதிகமாக உணவாக உட்கொள்வார்கள், மற்ற பறவை இனங்களை உணவாக உட்கொள்வார்கள். பறவை இனங்கள் அனைத்தும் விஷத்தை உணவாக உட்கொண்டாலும் அது ஜீர்ணிக்கும் வல்லமை பெற்றது. ஆகவே அந்த உடல் உறுப்புகளை இவன் உணவாக உட்கொள்ளும் போது ஆக அது எப்படி விஷத்தை அதனுடைய உணர்வின் தன்மை கொண்டு வலுவாகின்றதோ இதை போல இவனுக்குள் அந்த உணவாக உட்கொள்ளும் ரசங்கள் பித்த சுரவியின் வளர்ச்சி அதிகமாகின்றது. அதன் வழிகொண்டு அவன் அணுக்களில் விஷத்தன்மை பரவும் தன்மை வருகின்றது. யானைக்கு எப்படி வலுவோ, புலிக்கு எப்படி வலுவோ, மற்ற மிருகங்களுக்கு எப்படி வலுவேறுகின்றதோ இதை போல இவனுக்குள் வலு வருகின்றது. ஆனால் இவன் மிருக குணம் கொண்டுதான் இருப்பான். அவனிடத்தில் ஏதாவது நீங்க சாந்தமான நிலைகள் பேச முடியுமா என்றால் இல்லை. அசுர உணர்வு கொண்டு பேசுவதும் அவனை குறை கூறி உழ்நாள் அவனை ஒத்த நிலையில் இருந்தால் தாக்கும் நிலையே வரும். அவனை மதித்து நடக்க வேண்டும். இப்படிப்பட்ட குத்துச்சண்டை வீரர்களிடம் நாம் அணுகினால் அவருடைய அசுர உணர்வுகளை காட்டுவான். ஆக மனிதனை உடலில் மிருகமாக மாற்றிக்கொள்கின்றான். அவன் நினைகொண்டு வலுவில் அனைவரும் போற்ற வேண்டும் என்று எண்ணுகின்றான். இப்படி அவன் உணவு உட்கொண்ட இந்த உணர்வுகளில் ஆக பறவை இனங்களின் நிலைகளை விஷத்தை முறிக்கும் உணர்வுகள் அவர் உடலே பட்டதனால் அவன் உணவாக உட்கொள்ளும் போது இவனுக்குள்ளும் அந்த விஷத்தன்மையை ஒடுக்கும் தன்மை வருகின்றது. ஆகவே இதைப்போல வலு கொண்ட உடலுக்குள் அந்த அணுவின் தன்மை சேர்க்கப்படும் போது இவனுடைய நிலைகளில் அடுத்த பிறவி எதுவென்றால் கோழியின் நிலையே பிறப்பான். இன்று அது ரசித்து உணவாக உட்கொள்ளுகின்றான். இவன் உடலை விட்டு சென்றதன் இந்த உயிர் உடலில் வளைத்த இந்த உணர்வுகள் அந்த உயிருடன் சேர்த்த ஆன்மாவாக மாறும். ஆக எந்த மனத்தின் தன்மை பெற்றதோ அங்கே சென்று
அகஸ்தியருக்கும் போகருக்கும் சில ஒற்றுமைகள் உண்டு என அகஸ்தியரை பற்றி குரு நமக்கு அடிக்கடி உணர்த்தப்பட போகும்போது தாய் கருவிலே நஞ்ச வென்றிடும் அருள்சக்தி அவன் பெற்றான். அவன் பூர்வ புண்ணியமாக அது பெற்றதால் அவனுக்குள் விளைந்த பின்பு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த நஞ்சை வென்றிடும் உணர்வு அவனுக்குள் விளைந்து 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 பல கோடி தாவரண சத்துக்களையும் அதன் ஆற்றல் கொண்டு பிரபஞ்சத்தை உற்று பார்ப்பதும் அகண்ட நிலைகளை 27 நட்சத்திரங்கள் பிற மண்டலங்களை உற்று பார்ப்பதும் அந்த ஆற்றல்களை அவனுக்குள் பேராற்றல்களாக வளர்த்துக் கொண்டுதான் விண்ணின் ஆற்றலை அவன் சுவாசித்து துருவத்தின் வழி எந்த அந்த உயர்ந்த உணர்வுகளை சக்தி வாய்ந்த உணர்வுகளை அகண்ட அண்டத்தில் வரக்கூடிய அவன் பெற்றானோ அதை தனக்குள் அந்த உயிரை போன்ற உணர்வை ஒளியாக மாற்றி எத்தகைய நஞ்சு வந்தாலும் அதையே உணவாக எடுத்து அதை ஒடுக்கி ஒளியின் சுடராக மாற்றி இன்று துருவ நட்சத்திரமாக உள்ளான். இதே போன்றுதான் போகருக்கு அவருடைய ஆரம்பகால சிறுவனாக இருக்கப்பட போகும்போது அங்கே தாய் விஷம் கொண்ட பாம்பினால் அது தீண்டப்பட போகும்போது அந்த தாயை அந்த விஷம் தீண்டிய பாம்பிடமிருந்து மீட்டிக் கொள்வதற்காக அவருடைய சிந்தனைகள் அந்த சிறு வயதிலே இளம் வயதிலே அவருடைய உணர்ச்சிகள் தூண்டப்படுகின்றது. ஆக அவருக்கு தக்க அந்த நேரத்தில் அதை அந்த விஷத்தை ஒடுக்கிடும் உணர்வாக காளிங்கராயர்களை சந்திக்கப்பட போகும்போது இந்த விஷத்தை வென்றிடும் உணர்வுகள் அவருக்குள் அவர் மூலமாக அறிய மாற்றல் பெறுகின்றால் தாய் இறந்தாலும் இந்த உணர்வை அவருக்குள் மேலோங்கி அந்த அகஸ்தியனுக்கு எப்படி நஞ்சை வென்றிடும் உணர்வுகள் தாய் கருவிலே பெற்ற நிலைகள் இவருக்கு இந்த இளம் வயதிலேயே தாயை அந்த காத்திடும் உணர்வாக அந்த நஞ்சு அவருக்குள் அது ஒரு இயக்க சக்தியாக அவருடைய நினைவாற்றலை அந்த உணர்வின்பால் தூண்டப்பட்டு அந்த நஞ்சியை வென்றிடும் உணர்வாகவே அவருக்குள் ஆழமாக பதிவாகி அந்த தாயினுடைய உணர்வு கொண்டே ஓங்கி வளர்கின்றது. இப்படி வளர்ந்த நிலைகள் கொண்டுதான் அந்த சரியான குருவினுடைய உணவின் துணை கொண்டு அவர் இந்த விஷத்தை வென்றிடும் ஆற்றலை திரும்ப திரும்ப எண்ணி வளர்த்துதான் இந்த பேராற்றல்களை அவர் நுகரத் தொடங்குகின்றார். அப்படி அடைந்த நிலைகள் தான் நவபாசன சத்து, அதாவது 9 கோள்களிலிருந்து வரக்கூடிய சத்துக்கள் நேரடியாக பூமியில தனித்தனியாக வந்த நிலைகளை அவர் சேகரிக்கின்றார். இதே போன்ற நட்சத்திரங்கள் ஒன்றுக்கொன்று எதிர்மறை கொண்டதுதான். ஆனால் அந்த ஒளிக்கட்டைகள் அது மோதினால் மின்னலாக மாறுகின்றது. ஆனால் அப்படி எதிலுமே மோதாதபடி நேரடியாக தனித்த ஒரு நட்சத்திரத்துடைய கட்டைகள் பூமியினுடைய ஈர்ப்பிலே அந்த மண்ணிலே அது கருவுற்றால் அதில் வைரக்கல்லாக விளைகின்றது. அந்த சத்து அது கருவுற்று மீண்டும் அந்த நட்சத்திரத்துடைய அலைத்தொடர் கிடைக்கப்பட போகும்போது அது வைரமாகவே விளையத் தொடங்கின்றது. இப்படி நாளடைவில் நல்ல பருவமாக அது விளைந்து அது முதிர்வடைந்து விட்டால் அது வெடித்து வெளியே வந்து விடுகின்றது. இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் அந்த போகர் அது தனித்தனியாக சேகரித்து 27 நட்சத்திரங்களையும் சேகரிக்கின்றார். இதே போன்று பாதரசம் என்றால் இந்த நம் பிரபஞ்சத்தில் வெப்பம் காந்தம் விஷம் என்ற நிலையில் அது இயக்க சக்தியாக இந்த பிரபஞ்சத்தை அது சர்வத்தையும் இயக்கக்கூடிய சக்தியாக அந்த பாதரசம் இருப்பதால் இந்த பாதரசத்தினுடைய உணர்வுகளையும் இது அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து அதே சமயத்தில் இந்த பல கோடி தாவர இனங்கள் என்றால் தாவர இனங்களுடைய உணர்வுகளை அந்த மனங்களை அந்த சத்துக்களை உணவாக உட்கொண்டுதான் நாம் இன்று மனிதனாக வந்துள்ளோம். இதிலே நம் இந்த உடலிலே ஒன்றுக்கொன்று எதிர்மறையாகி அதனால் நோயாக நிலைகளை அது மாற்றி அமைப்பதற்காக இதைத்தான் சாம வேதம் என்று குரு இதிலே அடிக்கடி உணர்த்துகின்றனர். அது சாம என்ற அந்த அதனுடைய மனங்கள் பல கோடி தாவரங்களில் அந்த தீமைகளை போக்கக்கூடிய நோய்களை நீக்கக்கூடிய மனிதனுக்கு நல்ல உயர்ந்த நிலையில ஊட்டக்கூடிய அது போன்ற பச்சிலைகள் பல கோடிகளை அவர் அதை தேர்ந்தெடுத்து அதை இவர் இதை போன்று கலந்து உருவாக்கி அந்த நவபாசன சிலையில் அது சாரணியாக ஏற்றுகின்றார். இப்படி சாரணியாக ஏற்றிய பின் அது ஒவ்வொன்றும் அது தனித்தனி நிலைகளாக இருந்தாலும் இது ஒருங்கிணைந்த பின் அதன் அதன் பங்கு அங்கே அந்த சிலையின் மீது நீரை ஊற்றப்பட போகும்போது அதை உறிந்து கொள்கின்றது. ஆனால் அதே சமயத்தில் வெப்பமாகின்றது. அது எந்த கலவையாக நவபாசன சத்தையும் 27 நட்சத்திரமுடைய கலவையும் பாதரசத்தையும் பல கோடி இன தாவர இனங்களையும் அது மனிதனுக்கு உகந்த மனிதனை உயர்ந்தநிலை படம் செய்யக்கூடிய அது போன்ற தாவரண சத்துகள் ஒன்றாக இணைக்கப்பட்டிருப்பதால் இந்த வெப்பத்தால் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய மனம் இவர் ஆதியிலே எந்த நஞ்சை அது வெல்ல வேண்டும் என்ற தாய் தீண்டிய பாம்பால் தீண்டப்பட்ட அந்த நிலையிலிருந்து விஷத்தை முடிக்க வேண்டும் என்று ஆரம்ப நிலையில் எடுத்துக்கொண்டாரோ அந்த அகஸ்தியனுக்கு எப்படி இந்த நஞ்சை வென்றிடும் உணர்வு அவருக்குள் அவருக்குள் அது ஆற்றல் மிகுந்த சக்தியாக விளைந்ததோ இதே உணர்வுகள் தான் இங்கே அவர் சிலையாக வைக்கப்பட்டு இந்த சிலையை அங்கே பழனியிலே உயர்ந்த நிலையில் அது தூபஸ்தூபி என்ற நிலை தண்டாயுத பாணி என்று அது வைத்தாலும் அதை உற்று பார்க்கப்பட போகும்போது நேரடியாக துருவ நட்சத்திரத்தை சாதாரண மனிதன் எண்ணி எடுப்பதற்கு அந்த சிலையிலிருந்து வரக்கூடிய மனத்தை நுகர்ந்து அறியாது வாழ்க்கையிலே கடும் இருள் சூழ்ந்த நிலைகளோ நஞ்சு கொண்ட நிலைகளோ எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு இது போன்ற அந்த தீமையிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும், அந்த நஞ்சிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும். தான் எந்த நஞ்சை வென்றிடும் நிலைகளாக எடுத்துக்கொண்டோமோ அந்த சக்தி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், அந்த துருவ நட்சத்திரத்தின் ஆற்றல் பெற வேண்டும் என்றுதான் இது போன்ற திறந்த வெளியில் அவர் அதை சிலையாக வைத்து சாதாரண மக்களும் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய ஆற்றலை தீமையை வென்றிடும் உணர்வுகளையும் விஷத்தை வென்றிடும் உணர்வுகளையும் இது பெற்று மக்களை மகிழச் செய்து அவர் எந்த நிலையை அடைந்து தாயோடு உணர்வோடு ஒருங்கிணைந்த நிலையாக அந்த தாயை காத்திடும் உணர்வாக அவருக்குள் ஞான சக்தி வளர்ந்ததால் தாயுடைய ஒன்றி அந்த உயிராத்மாக்கள் இன்றும் துருவ நட்சத்திரத்தில் ஈடுபடுது சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளார்கள். அதுபோன்ற நிலையை சாதாரண மனிதருக்கு இது கிடைக்கப்பெற செய்வதற்கே போகன் என்று இதை உருவாக்கினார் என்று நமது குரு அந்த போகர் பெற்ற நிலைகளில் அவர் எப்படி இந்த வின் சென்ற துருவ நட்சத்திரமாக சப்தரிஷி மண்டலங்களாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அத்தகைய ஆற்றலை இந்த முருகன் சிலை மூலமாக நாம் அதுபோன்ற விஷயத்தை வென்றினும் ஆற்றலாக பெற்று விஷயத்தை ஒளியாக மாற்றி அந்த துருவ நட்சத்திரத்தை போன்று நாமும் அந்த நிலை பெற வேண்டும் என்பதற்கு குரு அக்காலத்தில் நடந்த சம்பவங்களை இது உணர்த்தி நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்.
இன்று நவக்கோள்களுடைய உணர்வு பாசனங்கள் அது உமைத்து கக்கிய உணர்வுகள் நம் பூமியிலே அது விளைந்து அந்தந்த கோள்கள் வருவதை தணித்து வளர்த்து இங்க பாசன கற்களாக விளைகின்றன. இதை போல 27 நட்சத்திரங்களும் ஆக அதிகமாக வீரியமாக வரும்போது மோதி விடுகின்றது. ஆக அதே சமயத்தில் ஒரு துகள்கள் ஒன்றும் மோதாதபடி புவியின் ஈர்ப்புக்குள் வந்தால் புவிக்குள் பட்டப்பெண் அந்த நட்சத்திரங்கள் மண்ணிலே பறிந்துவிட்டால் இந்த அந்த நட்சத்திர அலைகள் இங்கு வரப்போகும்போது அதை கவர்ந்து வைரக்கல்லாக மாறுகின்றது. இந்த 27 விதமான வைரக்கல்கள் இங்கே வரும். ஆகவே இதை போல சில துளிகளானால் அவருடைய நிலையை மற்றதோட கலக்கப்படும்போது மற்ற விதமான கற்களாக மாறும். ஆக இதனை தனக்குள் எடுத்து புவியின் தன்மை கொண்டு கருவாகி அது உருவாகி வெடிக்கும் போது இந்த வைரங்கள் எல்லாம் மற்ற நிலையில் குவித்து கருவானது முழுமையடைந்து விட்டார் அது வெடித்து வெளியே வந்துவிடும். ஆனால் ஒரு சிலை வலுவானாவிட்டால் அதன் உணர்வு வளர்ச்சியாக கொஞ்சம் பெருசாகி வெடிக்கும். இப்ப ஒரு மனிதர் குண்டா வரணும், பெரிய மனிதனாக வரணும். இதே போலதான் நட்சத்திரங்கள் உணர்வுகளை அது இருப்பிடம் தாங்கும் நிலைக்கு கொண்டும் அவனுடைய கருவுற்ற நிலை தக்க அந்த வைரங்கள் வெளிந்து முழுமையான வெடிச்சு வெளியிடும். அந்த வைரங்கள் இருக்கிற பக்கம் தாவரங்கள் அதிகமாக வளராது. இதையெல்லாம் இதை உணர்ந்த போகம் ஒவ்வொன்றும் மனத்தால் எப்படி அகசியன் நுகர்ந்தறிந்தானோ பிற்காலத்தில் வரும் இந்த தாவர இனங்களை ஊகித்து அதன் உணர்வை சாமவேதம் என்று சொல்லும். ஆக ஒவ்வொரு மனத்தின் தன்மை அறிந்து அதற்கு தக்கவாறு தன் தன்மையில் எடுத்துக்கொண்டான் என்பதற்குதான் போகனுக்கு என்ன செய்யறாங்க. அவன் என்ன செய்யறான், ஒவ்வொரு பெண்களையும் அவன் போகித்து கொண்டே இருந்தான் இவன் கதையை எழுதுறான். போகர் கதையில் இருக்க போகும்போது பல பெண்களை ரசித்தான் அவன் உணர்ச்சி தாங்காதபடி ஒரு கல்லவே என்ன செய்த சிலையாக்கி அதை புலந்தான். அதனால கன்னி வாடி அப்படின்னு இப்படி பேர்களை வைத்து மனிதன் இயக்கம் உண்மையை மாறி மனுடைய இச்சைக்கு அவனுடைய காவியங்களை தெரிவித்து போகனின் அற்புதங்களை கூறாமல் தலைகீழ மாற்றிவிட்டான். அவன் செய்தான் இந்த எந்தெந்த உணர்வும் தன்னை எடுத்ததோ ஒன்பது நவபாசனம் என்ற 9 கோளின் உணர்வையும் தனக்குள் எடுத்து பல 27 நட்சத்திரம் கல்லை பறித்து அதன் உணர்வின் தன்மை அதை எப்படி செய்ய வேண்டும் என்று மனிதன் 6வது அறிவின் தன்மை உருவாக்கி சிலையாக்கினான். அந்த சிலையாக்கிய பின் இதற்கு மனிதனும் கொத்த நிலைகள் சாம எந்தெந்த உணர்வுகளை உட்கொண்டு இதனை மனிதனாக வர காரணமானதோ அந்த பச்சளை உணர்வுகளை இந்த நிலையில் இதுல காந்த புலன் ஏனென்றால் இதில் எடுக்கக்கூடிய நிலையில் இதுல பாதரசத்தை இதோடு இணைத்து பாதரசம் எல்லாம் எடுத்துக்கணும். நீ பாதரசத்தை நீங்க எடுத்து தங்கம் இருக்கிற இடத்துல லேசா காய்ச்சினா போறோம் உங்க தங்கம் எல்லாம் வெள்ளி ஆகி போகும், கலரே மாறி போகும். ஒரு செம்பு பாத்திரத்துக்கு விட்டா ஊடிடும் அங்க வெள்ளையாயிட்டு. அதனால இந்த பாதரசத்தை அதற்குள் சேர்த்து ஏனென்றால் சூரியன் இதை பாதரசத்தால் தான் தனக்குள் வரக்கூடிய மோதி தான் நல்ல விஷத்தன்மையில் படரச் செய்து வெப்பமும் காந்தமாகி விஷம் பிரிந்து சொல்வதை கடைசி இந்த காந்தம் பலவீனமான அந்த விஷத்தை எடுத்து தனக்குள் செய்கின்றது என்பதை உணர்ந்தான். ஆகவே இங்கே வெப்பம் காந்தம் விஷம் இந்த 3 நிலை கொண்டுதான் சூரியன் வருகின்றது.
ஆகவே அந்த பாதரசம் எதிலே மோதி எதன் நிலையை எடுத்துக்கொண்டதோ, எந்த கோள் எந்த நட்சத்திரத்தின் உணர்வு வந்ததோ அதை பிரித்து அது செல்லப்படும் போது இந்த வெப்பமும் காந்தம் அதை உணர்வை நுகர்ந்து கொள்ளையும். நுகர்ந்து கொண்ட பின் எலக்ட்ரிக் அதன் உணர்ச்சியில் எதுவும் அதற்கு தக்க இயக்கமாக எலக்ட்ரான் வேறொரு கோளின் தன்மை அதை கவர்ந்து கொண்டால் எலக்ட்ரான் அதனுடைய இயக்கமாக மாறுகின்றது. அதே போல நியூட்ரான் இப்ப நட்சத்திரங்களிலிருந்து வலுவான உணர்வு வரப்போகும்போது அதனை கண்ட பின் இந்த நுண்ணி அலைகளா இருப்பது அஞ்சு ஓடுகின்றது. அவனுடைய அடுத்த இந்த வேம்பை கண்ட பின் ரோஜா போடுவது போல நகர்ந்து ஓடுகின்றது. ஓடும் வேகத்தில் ஒன்றோடு ஒன்று மோதி பலவிதமான வர்ணங்கள் பலவிதமான உணர்ச்சி ஆகியதை சேர்க்கும்போது நியூட்ரான் என்ற நிலையானால் புரோட்டான் புதுவிதமாக மாறி இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைத்துக் கொண்டதன் புரோட்டான் சத்து என்ற நிலையில் இங்கு கொண்டு வருகின்றார். இப்படி ஆனதுதான் இந்த நிலையில் நாம் பூமிக்குள் வரும் வந்ததை எப்படி வந்தது என்று நமது சாஸ்திரம் இதை வந்து வெப்பம் விஷ்ணு என்றும் மறுவாதான் நாராயணன் அவருடைய காந்தம் விஷ்ணுவின் மனைவி என்றும் ஆக இந்த விஷம் பிரிந்து செல்ல பலவீனமான நிலை கரும்பது லட்சுமணா. இங்கே உணர்வின் தன்மை ராமா லட்சுமணா எதன் உணர்வு நுகர்கின்றமோ அந்த எண்ணங்களை வருகின்றன. அந்த உணர்ச்சிகளை தூண்டுவது விஷம். அதனால் ராம சீதாவோட போகும்போது ராமன் லட்சுமணன் தான் கூட போவான். இதெல்லாம் நமக்கு காவியங்களில் படைத்து கொடுத்திருக்கின்றான். இதில் நாம் தெரிந்து கொள்ள முடியாது போய்விட்டதே. இப்ப தெரிந்து கொண்டாலும் கூட இப்ப இயக்கின் உண்மையின் புலனறிவு புலன்கள் எப்படி இயக்குகின்றது அப்படிங்கிற நிலைதான் புலசீர் என்ற அகஸ்தியன் கண்ட நிலையில் அவன் கண்ட உண்மையின் புலசீர் வம்சத்தில் நாம் சென்றன் என்றால் அவன் ஒளியான உணர்வு தன்மை நாம் நுகரும்போது ஆகவே இதை நாம் அதன் உணர்வின் நாம் புலனறிவை நாம் மாற்றிக்கொள்ள முடியும் என்றால் இதெல்லாம் உங்ககிட்ட பரிசீலனை. ஒரு விஞ்ஞானியோ டாக்டரோ நீங்க படிச்சு எத்தனை வருஷம் பட்டம் கட்டி பதிவு செய்யும் அந்த பட்டம் எல்லாம் இல்லாதபடி இந்த உயர்ந்த ஞானத்தை பதிவாக்க நீங்க நினைவானால் போதும். அதை கவர்ந்து கொள்ளும் உணர்வே இங்கே வருகின்ற சக்தி வாய்ந்த நிலைகளை நீங்கள் பெற வேண்டும். நீங்க கூர்ந்து எந்த அளவுக்கு கவனிக்கின்ற ஒரு பதிவாகின்ற என்னால் முடியலேங்கிறது இல்லை. எத்தகைய தீமையை நீக்கும் சக்தி உங்களுக்கு பெற வேண்டும் என்பதற்குத்தான் இந்த காலை நேரத்தில் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு கொண்டு உலக இயல்பின் தன்மை கலந்து நீங்க கூர்ந்து கவனித்து பதிவாக்கி இந்த நினைவெல்லாம் சந்தர்ப்பத்தில் உங்களை தெரிந்து எது நம்மை இயக்குகின்றது அதிலிருந்து நாம் எப்படி தப்ப வேண்டும் என்ற உணர்வை உங்களுக்கு ஊட்டுவதற்கு இந்த ஞானத்தை பறிச்சது இதை செய்து அதனால்தான் இன்று அன்று போகன் செய்தது இதுதான் செலவழிவாக்கி இந்த மனிதனாவதற்கு தக்கவாறு பல மூலிகைகளை அங்கே எடுத்து அது மேலே பூசிவிட்டால் இது சாரணை இது உள்ளுக்கு எடுத்துவிடும். பலவிதமான சாரணை மனிதன் குணங்களில் எந்தெந்த குணம் கொண்டு மனிதன் ஆனானோ எந்தெந்த உணர்வு கொண்டு மனிதன் ஆகும்போது தீமையை நீக்கினானோ இதை போல தீமையை நீக்கி உணர்வுகள் பச்சலை வைத்து சாரணை வைத்து சிலையை வைத்து விட்டான். அதில் கொஞ்சோண்டு நீங்க தண்ணி சொட்டு சொட்டுன்னு வந்துட்டு இந்த தண்ணி பட்டவுடன் அது ஜூடாகும். இதுக்குள் சேர்த்த சாரணி உணர்வுகள் ஆவியாக மாறும். அந்த ஆவின் தன்மை நாம் உற்று காலையிலிருந்து காயிருந்து பழனி மலையில இந்த முருகனை மலை மேற்க பார்த்து வைத்தாங்க. நாம கிழக்க பார்க்கும்படி விநாயகரை அறைய வைத்திருப்போம். அதே உணர்வு தான் மேற்க பார்க்க வைத்து ஆக வடகிழக்காக வடமேற்காக நாம் படிமையில் ஏறி போய் நாம் அங்கே இடைவெளியில மேலே ஏறி போகும்போது நம்முடைய ஆசைகள் எத்தனையோ இருக்கும். இருந்தாலும் நாம அந்த போகன் கண்ட உண்மையின் உணர்வின் தன்மை அது பெற வேண்டும் என்று ஏங்கி சென்றாலும் இந்த படிமையில் வைக்கும்போது உடலுக்கு வேலை நினைவின் தன்மை என்ன செய்து வானின் உணர்வு இந்த மோகன் எடுத்த நிலை. அப்ப நான் மேலே சென்றாலும் நம் உடல்ல அந்த கடினமான இடும்பன் தடைப்படுத்த முடியாத அப்ப அங்க வைக்கிற இடும்பன் கோயில் அங்க போய் என்ன செய்ய இதை நீக்கிவிட்டு மீண்டும் அந்த துருவ நட்சத்திரத்தன் இதை எடுத்து செல்லணும். இதெல்லாம் அங்க காட்டுங்க அதெல்லாம் இல்லை. அதை எடுத்து என் உடல்ல படர வேண்டும் என்று எண்ணி மேலே செல். இது சாம வேதத்தை சேர்ந்து அதன் உணர்வின் தன்மை தான் எடுத்து இப்ப இறக்கி வைத்திருந்தேன். இதை சங்கடத்தெடுத்து மீண்டும் நாம் எடுத்து மேலே செல்லும். மேலே கிரிவரம் வரும்போது தான் அங்கு தூபஸ்தூதி இருக்கும். அந்த தூபஸ்தூதிக்கு நேராக நாம் பார்த்தோன்னா வடமேற்கில் அந்த துருவ நட்சத்திரம் தெரியும். ஆக அதை போல அந்த உணர்வின் எண் பார்வையை எடுத்து அதை நாம் எடுக்க வேண்டும் என்ற உணர்வின் தன்னை எடுத்து உள்ளே சென்றன என்றால் கருவிற்கும் அதில் முந்தையெல்லாம் இப்ப எல்லாம் அலங்காரம் பண்ண முதலெல்லாம் ஆரம்பித்து இது மேல் சொட்டு நீர் விட்டு கொண்டிருப்பார். அந்த ஆவியின் தன்மை வெளிப்படும். நாம் உற்று நாம் எந்த இயக்கத்தோடு வந்தோமோ அவன் உணர்வை எடுத்த சிலையை பார்த்தோம் என்றால் அதனுடன் நாம் நுகர்ந்தால் நமக்குள் எதனால் சந்தர்ப்பத்தால் எடுத்த கடும் விஷமா இருந்தால் நுகர்ந்து நமக்குள் இந்த தீமை நீக்கிறதுதான் சிரம வேதத்தை. நாம் எப்படி நுகர வேண்டும் என்று பல பச்சளை மூழ்கிக் கொண்டு நாம் எண்ணப்படும் போது அதிலிருந்து உணர்வு நம்மை சுத்தப்படுத்தும் புது விதியை நினைத்து மனிதன் ஆறாவது அறிவின் தன்னை முறைகள் அதாவது தண்டாயுத பாணி அங்கிருந்த நிலையில் வைத்து நாம் அதை நாம் எடுத்து தீமைகின்ற உணர்களை நாம் எப்படி நீக்க வேண்டும் என்று அந்த போகன் செய்யும். யார் அந்த போகன் நினைக்கிறாங்க? அது கதைகளை கேட்டு வச்சு போகிற வம்சம் புலிப்பாணி. அவனை ஏமாற்றி வாங்குவது நாம் புலிப்பாணி என்று பச்சை வயிற்றில் மருந்து செய்து அவன் பேரை வச்சு சில இதுகள் படைச்சு கொண்டான். இப்படி மாறி வந்த வம்சம் தான் இருக்கு, போகன் வம்சம் இல்லை. ஆக அவன் கண்ட உணர்வு ஒளியானால் அந்த உணவின் தன்மை அந்த வம்சவழி இல்லை. அவன் திருமணம் ஆகாதவன், ஆனாலும் எல்லாவற்றையும் போகித்தவன், தாயின் உணர்வை அவன் பெற்றவன். ஆக காலிங்கராயர் என்ற நிலையில் அந்த காலிங்கன் தன் தாயை விசந்தையும் நிற்கும். அதற்காண்டு தாயின் மேல் பற்று வைத்து அதன் உணர்வு எங்கே அந்த காலிங்கன் எடுத்து சென்ற பின் விஷத்தை முறித்தான். அதைக் கண்டு தன் தாயின் விஷத்தை முறித்தனால் உலகில் விஷத்தை முறிக்கும் தன்மை பெற வேண்டும் என்றுதான் அதன் உணர்வு இவனுக்கு சிந்தித்து அதன் உணர்வு பெறப்பட்டு தாயின் உணர்வுடன் இன்று போகன் இணைந்தான். பல பச்சனை உணர்வை எடுத்தாலும் தாய் மடந்த மரணத்துக்கு பின் அந்த தாயின் உணர்வை எடுத்து தாயுடன் ஐக்கியமாகி இன்றும் துருவ நட்சத்திர நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் போகன். பார்க்கலாம்.
புலஸ்தீர்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். நம் பல காரியங்களையும் புராணங்களையும் அக்கால வெளிப்படுத்தப்பட்ட இதிகாசங்களையும் இதெல்லாம் படித்தால் அதில் புலஸ்தீர்கள் வந்து பல உண்மைகளை அது அக்கால சரித்திரங்களை எல்லாம் சொன்னதாக அங்கே காரியங்கள் தீட்டப்பட்டிருக்கும். ஆனால் அதனுடைய இருக்கக்கூடிய உண்மை நிலைகள் அவர்களது வெளிப்படுத்தாதனால் அவர்கள் எல்லாம் ரிஷிகள் என்றும் அவர்கள் இது போன்ற உண்மைகளை உணர்த்தினால் என்று இப்படித்தான் நாம் திரிபு அடைந்ததை தான் படித்திருக்கோமே தவிர ஞானிகள் பிற்காலத்தில் வந்தவர்கள் அதன் உண்மை நிலைகளை எப்படி உணர்த்தினார்கள் என்பதை அறியவில்லை. ஆனால் குரு இன்று அந்த புலஸ்தியர் என்பதை இன்று நாம் விஞ்ஞான பூர்வமாக ஒரு கம்ப்யூட்டர் அதற்குள் இருக்கக்கூடிய அமிலம் கலந்த அந்த கெமிக்கல் கலந்த உணர்வுகள் அதற்குள் எலக்ட்ரிக் என்ற அந்த உணர்ச்சிகளை தூண்டப்பட்டு அது ஒரு காந்த புலனை அதற்குள் இருக்கக்கூடியதை தட்டி எழுப்பியவுடன் அது உருவத்தையோ இசைகளையோ மற்ற எத்தனையோ உணர்வுகளை செயலாக்கங்களையும் கணக்கீடுகளையும் நம் மனிதனால் தான் சிந்தித்து எப்படி எத்தனை வேலைகளை அவன் செயல்படுத்துகின்றனோ இது அத்தனைகளையும் அது செயல்படுத்தினாக இதை போன்றுதான் புலஸ்தியர்கள் என்பவர்கள் அவர்கள் அனைத்துமே புலன்களால் நுகர்ந்தவர்கள். புலனறிவால் தான் அனைத்தையுமே கண்டுணர்ந்தவர்கள். புலனறிவால் தான் அனைத்தையுமே அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக் கொண்டவர்கள். அந்த ஆற்றல்களை வளர்த்துக் கொண்டவர்கள். அது இன்று கம்ப்யூட்டர் எப்படி அதில் இருக்கக்கூடிய புலன்கள் அது ஒவ்வொன்றிலும் அது இணைக்கப்பட்டு எலக்ட்ரானிக் என்ற முறைப்படி இன்னென்னதை இன்னென்ன முறை செய்ய வேண்டும் என்று அதற்குண்டான நீதிகளை அவர்களை உருவாக்கி அதை பதிவாக்கி அதன் வழி அவர்கள் செயல்படுத்த போகும்போது இன்று மனிதனுக்குள் எப்படி உயிர் எலக்ட்ரிக்காக இருந்து எலக்ட்ரானிக்காக அந்த உணர்ச்சிகளை தூண்டி அதன் வழி நாம் இன்று இயங்கிக் கொண்டிருக்கின்றோமோ இதுபோன்று ஒரு மனித இயந்திரம் போன்றுதான் மனிதனை இயந்திரம் போன்றுதான் அவர்கள் அங்கே உருவாக்கி அதை செயல்படுத்தியுள்ளார்கள். ஆனால் நமது ஞானிகள் காட்டிய நிலைகளோ சாம அந்த இசை அந்த உணர்வு அந்த மனம் அதற்கொப்ப அவர்கள் நுகர்ந்து கொண்ட நிலைகளுக்கொப்பதான் இந்த இயற்கையினுடைய பெயர் உண்மைகளை மறைந்து அந்த உயிரை போன்ற உணர்வு ஒளியாக மாற்றி அதில் வளர்ச்சி அடைந்தவன் தான் அகஸ்தியன். ஆக இது போன்ற நிலைகள் இன்று கம்ப்யூட்டரில் எப்படி பதிவாக்கி இந்த வேலைகளை செய்கின்றமோ இதுபோன்று அந்த புலஸ்தியர்கள் என்ற அதன் வழியில் வந்த அகஸ்தியர் என்ற அந்த துருவ நட்சத்திர உணர்வுகளை உங்களுக்குள் இது பதிவாக்குகின்றேன். இன்று இவர்கள் எப்படி அந்த கெமிக்கல் கலந்த அதன் மூலமாக பதிவாக்கி அந்த உணர்வுகளை தட்டி எழுப்பி அதன் உணர்வுகளை இயக்குகின்றார்கள். இதுபோன்று நமது உடலுக்குள் எலும்புக்குள் இருக்கக்கூடிய அந்த ஊன் என்ற நிலைகளும் இதே சக்தி கொண்டது, காந்த ஆற்றல் கொண்டது. ஆக அந்த ஞானிகளுடைய உணர்வுகளை அது மீண்டும் மீண்டும் அது உங்களுக்குள் மாமகர் ஈஸ்வராய குரு அவர் காட்டிய வழியில் அக்காலத்தில் நடந்த சம்பவங்களும் அவர் வெளிப்படுத்திய மூச்சுகளும் தீமை வென்ற உணர்வுகளையும் உங்களுக்குள் பதிவாக்கப்படும் எந்த அளவுக்கு இது கூர்ந்து கவனிக்கின்றீர்களோ ஆக இந்த புலன் அந்த நினைவாற்றல் அங்கே செல்லப்பட போகும்போது உங்கள் எலும்புக்குள் இருக்கக்கூடிய ஊனிற்குள் இது பதிவாகின்றது. இந்த பதிவான நிலையில் கொண்டு நீங்கள் மீண்டும் எண்ணப்பட போகும்போது அந்த அகஸ்தியனுடைய புலனை துருவ நட்சத்திரத்தினுடைய ஆற்றலை அவர்கள் பெற்றது போன்று அவர்கள் வளர்த்து கொண்டது போன்று நாமும் பெற ஏதுவாக இருக்கும். ஏனென்றால் இன்று இந்த பிரபஞ்சம் முழுமையாகவே இது மாற்றமடைய நிலையில் இருக்கப்பட போகும்போது இதிலிருந்து நாம் விடுபட்டு சென்றால் இதில் நாம் சரியான பாதையில் செல்லவில்லை என்றால் எந்த கோளோ அந்த கோளிலே சென்று மீண்டும் கிருமிகளாக அங்கே தாவரணங்கள் இருந்தால் அதுபோன்ற புழுக்களாகவோ பூச்சிகளாகத்தான் நாம் வாழ முடியும். ஆக நாம் நினைக்கின்றோம் உடலுக்கு பின் என்ன இறந்து விட்டால் என்ன தெரிய போகிறது என்று நினைக்கின்றோம். ஆனால் இந்த உடலை விட்டு பிரியும் சமயம் எந்த உணர்வுகளை எந்த நினைவின்பால் எந்த உணர்வு உச்சகட்டம் நமக்குள் வைத்திருந்தோமோ அந்த வேதனை கொண்டு இந்த வாழ்நாள் முழுவதும் அடுத்து இதற்குண்டான சரியான சரீரம் கிடைத்து மனிதனாக தோண்டிய நிலையில் கொண்டு இது போன்ற ஞானத்தினுடைய வளர்ச்சிக்கும் அது சந்தர்ப்பம் இருந்தால்தான் இது போன்ற நிலையை மீண்டும் மாற்றிக்கொள்ள நிலையில் வரும். ஆக இது போன்ற நிலையில் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் இது போன்ற இந்த காலகட்டத்தில் நாம் இந்த உண்மைகளை உணர்ந்து அந்த அகஸ்தியனுடைய உணர்வுகளை துருவ நட்சத்திர உணர்வுகளை நாம் பெற்று என்றுமே அழியாத நிலைகளாக நாம் பெற வேண்டியது மிகவும் அவசியம். அந்த புலசியர்கள் என்று அந்த சொல்லக்கூடிய அந்த புலனின் ஆற்றலை, அகசியனுடைய புலனை, அந்த மகர்ஷியனுடைய புலனை நமக்குள் இது பெருக்கி அந்த ஞானிகள் மகர்ஷியில் வெளிப்படுத்தக்கூடிய அந்த நுண்ணிய ஆற்றல்களை கவரும் சக்தியாக, அதை நமக்குள் வளர்த்திடும் சக்தியாக, இந்த வாழ்க்கையில் வந்த தீமைகளை பிளந்து உணர்வை ஒளியா மாற்றி என்றுமே அவருடன் ஐக்கியமாகி அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்பதே குரு. இதிலே நமக்கு விஞ்ஞான பூர்வமாகவும் அக்காலங்களில் அந்த புலசியில் அவர் பெற்ற ஆற்றல்களையும் இந்த ரெண்டு உணர்வையும் இணைத்து அதற்குள் இருக்கக்கூடிய உண்மைகளை நாம் உணர்ந்து கொண்டு அந்த ஆற்றல்களை சாம அந்த மனங்களை, அந்த உணர்வின் ஒளிகளை, அந்த சக்திகளை புறத்திலிருந்து நாம் எப்படி அதை கவர வேண்டும், அதை நமக்குள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை இதில் தெளிவாக்கி அந்த நுண்ணிய நிலைகள் நாம் பெற்று அழியா ஒளி சரீரம் பெறுவதற்குண்டான வழிமுறைகளை தெளிவாக்குகின்றார்கள்.
இந்த பிரபஞ்சமே அழியும் தருணத்தில் இருக்கும்போது இந்த உயிரில் எதன் வேதனைப்பட்டமோ இந்த பிரபஞ்சம் அழிந்தாலும் நாம் வான்விதியில் நிறைந்து எந்த பிரபஞ்சம் இருக்கின்றதோ அங்கு போய் அதனுள்ளே ஒண்ணுமில்லாத செடிவெடி இல்லாத கிருமிகளாக வளரும், அப்பவும் அது வேதனைப்படுகின்றது. ஆக இந்த உடலை நாம் கடைசி நிமிஷத்தில் எதன் உணர்வோ அந்த வேதனை இருந்து கொண்டுதான் அந்த வேதனை என்று உணர்ச்சி வகுப்ப உடல் பெற்றால் அதை ரசித்து வாழும் உடலின் அமைப்பு வருகின்றது. இல்லை என்றால் இந்த உடலை விட்டு சென்றால் அந்த வேதனை என்று அனுபவித்துக் கொண்டுதான் நரகலோகமாக இருந்து கொண்டுதான். இன்னமும் நம்ம லேசாங்க செத்து போனா போயிடலான்ட்டு சுருக்கு போட்டு செத்தாங்கன்னா என்ன நிறைய வேதனை இருக்கு. மருந்து குடிச்சு செத்தாலும் இந்த ஆன்மாவில் அதுதான் இருக்கு, அவங்க நரக வேதனைப்படும். ஒரு உடலுக்குள் போனா பேயாட்டு, ஆனா உடனே மனிதன் அண்ணத்தின் உடல் ஆவதும் இல்லை. ஒரு உடலுக்குள் பூந்து இந்த உணர்ச்சி இட்டு அவனை கொன்று அதன் உணர்வின் தன்மை அதிகமானதும் இந்த உடலை விட்டு சென்ற பின் மனிதன் இருப்புக்கு செல்லாதபடி அந்த மிருகங்கள் விஷயத்தின் உணர்வு பெற்ற அந்த உடலை சேர்ந்தாதான் இது அங்கு அடங்கி இதுக்கு சொரகம் இது கிடைக்கும். அப்பவும் நரக வேதனை ஒவ்வொன்றையும் இன்றைக்கு நாம் சமைச்சு தீமைகளை நீக்கி சாப்பிடும் உடல் ஆனாலும் மற்ற நிலைகள் புலி மற்றொன்றை அடித்து சாப்பிட்டாலும் பாம்பு கிட்ட சிக்கி அது வேதனைப்படும். ஒரு நோய் என்று வந்தால் தீக்கிற நிலைமையில் ஆக நரக வேதனைப்பட்டுதான் அது மடி எதை தாக்கியோ அதன் நினைவாக அதன் உயிர் கொண்டு மாறும் தன்மை தான் வருகிறோம். ஆகினால இன்று உங்களை நாம் இன்று ஒவ்வொரு நாளும் இந்த பௌர்ணமி என்று இந்த காலை நேற்றும் சொன்னாலும் நேற்று காலையும் இரவு சொன்னாலும் இது முழுமையின் உணர்வை நீங்கள் அறிந்து உங்க வாழ்க்கையில் பதிவு செய்த உணர்வை ஒவ்வொன்றிலும் திரும்ப நட்சத்திரத்தின் உணர்வு இணைத்ததுனால் இதுவே உங்களுக்கு தியானமாக்கி அதன் வழியில் உங்க வாழ்க்கையில் இதை நீங்கள் தெரிந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் இப்ப எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் என்ற நிலை ஒரு யந்திரத்தை இயக்குவதற்கு அதன் ஒன்று அழுத்தமாகும் போது அதனுடைய அழுத்தம் அதிகமாகிவிட்டால் அது உடனே மோதி மாற்றி விடுகின்றது. இதை போலதான் உங்களின் எலக்ட்ரான் என்ற ஞானியின் உணரும் பவரை உங்களுக்குள் ஏற்படுத்தி மற்றதொன்று தாக்கப்படும் போது இதை விலக்கி ஆனால் சிந்தித்து உங்களை செயலாக்கும் தன்மைக்கு தான் இங்கு கொண்டு வருகின்றது. ஆக விஞ்ஞானி நிறைவுகின்றான் ஒரு காந்தப்புல நடுவில் பல கெமிக்கல் கலந்த நிலையத்தில் அது தன்னுடைய சுருதிகளை அது தட்டி எழுப்பப்படும் போது அந்த உணர்வு வருகின்றது. ஏன்னா மனிதனுக்குள்ளும் எலக்ட்ரான் அந்த ஒவ்வொரு புலனறிவுக்குள்ளும் எலக்ட்ரான். இந்த உணர்வின் அறிவாகும் போது அவன் எண்ணி உணர்வு அதிர்வாகி இவன் எண்ணி இப்படி கண்களால் பார்க்கின்றான் அதன் உருவத்தின் தன்மையை இப்படித்தான் இருக்கும் என்ற நிலை அந்த எலக்ட்ரான் எண்ணங்களை எண்ணும் போது அதற்கு தக்க உருவத்தையும் இந்த எலக்ட்ரிக் கம்ப்யூட்டர்ல போட்டு காட்டலாம். இது எலக்ட்ரிக் எலக்ட்ரான கெமிக்கலை காட்டுகின்றது. இதே போல அளவுகோளின் உண்மையின் உணர்வின் தன்மையும் இவன் எடுக்கப்படும் மனிதனுடைய சிந்தனை இதில் எலக்ட்ரான் என்ற நிலை விரப்பும் போது அதில் எண்ணும் கூர்மையும் இதை கவர்ந்து இவனுக்குள் அடிக்கச் செய்து இந்த உணர்வு இதுக்குள் பதிந்து சில தத்துவங்களை கொண்டது. இந்த கம்ப்யூட்டர் உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான் நிலையில் அந்த பதிவான அதை கெமிக்கல் நம் உடலுக்குள் பல கோடி உடல்களை சேர்த்துக் கொண்ட பின் நம் ஊழ்வனை என்ற இந்த கெமிக்கல் உண்டு. அதுக்கு தான் உற்று பார்த்த உணர்வு பதிவாக்கி மீண்டும் உணர்வின் தன்மை எலக்ட்ரானிக்காக மாற்றி அதன் உணர்வின் இயக்கமாக நாம் அறிகின்றோம். ஆகவே விஞ்ஞான அறிவின் தன்மை அந்த விஞ்ஞானி புலசின் புலன் இயக்கத்தை கண்ட அந்த அருஞான உணர்வு நாம் பெறுவோம்.
உபதேச வாயிலாக கொடுக்கக்கூடிய உயர்ந்த உணர்வுகள் அகஸ்தியன்பால் நம் நினைவுகளை செல்ல செய்து நம்முடைய நல்ல புலன்களுக்குள் அகஸ்தியனுடைய புலனை, அகஸ்தியன் அவன் உணர்வுகளை எப்படி ஒளியாக்கினானோ அந்த புலனை, நஞ்சை வென்ற அந்த ஒளியாக்கி அந்த உயர்ந்த உணர்வுகளை அவனுடைய புலனாக நாம் நமக்குள் அதை கவர்ந்து அந்த ஆற்றலை நமக்குள் பெருக்கிக் கொள்ள இந்த உபதேச வாயிலாக உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஏனால் எல்லாமே சந்தர்ப்பம்தான். இன்று நாம் ஒரு தவறு செய்பவர்களை நாம் உற்று நோக்குகிறோம் என்றால் அவர் தவறு செய்கிறார் என்று நாம் சொல்ல தொடங்குகின்றோம். ஆக அவருடைய குற்ற இயல்புகளை அறிந்து கொள்கின்றோம். ஆக இவ்வாறு செய்யக்கூடாது, இது தவறு என்று சொல்வோம். ஆனால் மீண்டும் மீண்டும் அவருடைய குற்ற இயல்புகளை நுகர்ந்து அவர் எப்படி தவறு செய்தார், அவர் ஏன் தவறு செய்தார் என்ற உணர்வுகளை அறிந்து கொண்ட பின் பின் நாம் இந்த தவறை செய்யக்கூடாது என்று நாம் சொன்ன நிலைகள் மாறி நாமும் அதே தவறை செய்யக்கூடிய நிலைகளாக தான் இங்கே புலன் கவர்ந்தது. நமக்குள் அது பதிவாகின்றது, பதிவானது வித்தாகின்றது. வித்தான நிலையில் கொண்டு நமக்குள் விளைந்த பின் எதை செய்யக்கூடாது என்று நாம் அங்கே சொன்னமோ அதே உணர்வு விளைந்த பின் அதே நம்ம செய்யக்கூடிய செயல்களாக இது மாறுகின்றது. இதுபோன்றுதான் அந்த ஞானிகளுடைய உணர்வுகளை, மகரிஷிகளுடைய உணர்வுகளை, அகஸ்தியனுடைய உணர்வுகளை, துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வுகளை இது பெறக்கூடிய சந்தர்ப்பமாக உங்களுக்கு இதை உருவாக்குகின்றேன். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் எடுத்து அந்த நல்ல உணர்வுகளை பெறக்கூடிய புலனாக உங்களுடைய புலனை நீங்கள் மாற்றிக்கொண்டால், இதை பதிவாக்கிக் கொண்டால் செவி வழி இந்த உணர்வுகள் உந்தப்பட போகும்போது, கண்ணுக்கு அந்த நினைவுகள் வரப்பட போகும்போது அந்த அகஸ்தியன் பால் உங்கள் நினைவுகள் சென்று அவன் தீமையை வென்ற உணர்வுகளையும் தீமையை ஒளியாக மாற்றிய உணர்வுகளையும் அந்த ஒளியான நிலையில் கொண்டு இன்று துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த நிலைகளை பெற முடியும். அது தனுசு கோடி என்ற நிலைகளாக உங்களுக்குள் கோடிக்கணக்கான உணர்வுகள் வந்தாலும் அது எந்த தீமையாக இருந்தாலும் அந்த கோடிக்கணக்கான நிலைகளை ஒன்றாக அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை இணைத்து ஒளியின் சுடராக அது மாற்றிக்கொள்ள முடியும் என்பதே குரு இதில் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றார்கள். திரேதா திரேதா துவாபரகா கலி கல்கி என்ற நிலைகள் நாம் கிரகித்துக் கொண்ட நிலைகள் பரிணாம வளர்ச்சியில் நாம் அந்த வரிசைப்படி வளர்ந்து வந்தாலும் இந்த உடலில் நம் திரேதா என்ற நிலைகள் எடுத்துக்கொண்ட உணர்வு கொண்டு உண்மைகளை உணர்ந்தாலும் துவாபரகா இந்த உண்மைகள் உணர்ந்த நிலைகள் அது சந்தர்ப்பத்தால் அது தீமை என்ற நிலையாக இந்த துவாபரக யுகத்தால் அது நமக்குள் வளரப்பட போகும்போது அது பதிவாகி விளைந்த நிலைகள் கொண்டு நாம் தீமை என்று தெரிந்து கொள்கின்றோம். ஆனால் இந்த தீமையிலிருந்து விடுபட முடியாத நிலையில் வரப்பட போகும்போது இந்த துவாபரக யுகத்தில்தான் இந்த களி என்ற நிலைகளும் வருகின்றது. ஏனென்றால் அது நாம் அறிந்து கொள்ளும் நிலைகளுக்காக, தெரிந்து கொள்ளும் நிலைகளுக்காக, அந்த அறிவினுடைய நிலைகளாக சந்தர்ப்பங்கள் நம் வாழ்க்கை அமைந்தாலும் அந்த அறிந்து கொண்ட நிலையில் அந்த தீமையிலிருந்து விடுபட முடியாத நிலையாகும் போது களியாகின்றது. ஆனால் இந்த துவாபரக யுகத்தில் அறிந்து கொண்ட நிலையில் கொண்டு தீமைகள் வந்தாலும் இந்த தீமைகளை ஒடுக்கிய நிலையில் வரப்போகும்போது கல்கி. இது ரெண்டு பிரிவாக குரு இந்த இடத்துல சொல்லுகின்ற இந்த துவாரக யுகத்தில் தான் களியும் உருவாகின்றது, கல்கியும் உருவாகின்றது. இதை நாம் தீமையை நீக்கக்கூடிய இந்த உயர்ந்த நிலைகளை நாம் பெற தவறினால் களியாகின்றது. ஆனால் அதே சமயத்தில் அந்த ஞானிகள் அவர்கள் எப்படி இந்த உடல் பெற்ற நிலையில் மனித நிலையில் கொண்டு இந்த தீமை என்று தெரிந்தாலும் அந்த தீமையான உணர்வு தனக்குள் வளராதபடி அதை மாற்றி அமைத்து ஒளியின் சுடராக மாற்றப்பட போகும்போது இது கல்கி என்ற நிலைகளாக உருவாகின்றது. ஏனால் இதே போன்றுதான் கிரேதா என்ற நிலையில் நம் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களும் அது கவர்ந்து கொண்ட சக்தியின் துணைக்கொப்ப இன்று, அதாவது அந்த கடைசி வரிசையில் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் மற்ற இது போன்ற வளர்ச்சி அடைந்த நிலையில் ஒரு 7-8 நட்சத்திரங்கள் சாமியில் இந்த உபதேசம் செய்ய போகும்போது வருடம் 2001 ஆக இதுபோன்று அது கிரகித்துக் கொண்ட நிலையில் கொண்டு வளர்ச்சியின் பாதையில் என்று சூரிய குடும்பமாக தனக்கென்று கோள்களை உருவாக்கி அது பிரிந்து சென்று விட்டது. இதுபோன்று இதற்கு அடுத்து பின் வரிசையில் இருக்கக்கூடிய மற்ற நட்சத்திரங்கள் இதுபோன்ற நிலைகளாக அது தனக்கென்று குடும்பங்களாக, அதுவும் சூரிய குடும்பமாக வளர்ச்சியடைய தொடங்கிவிட்டால் இந்த பிரபஞ்சத்தில் நமது சூரியனுக்கு அந்த 27 நட்சத்திரங்களும் கவர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த சக்திகள் அது கிடைக்காது போகும்போது இந்த சூரியன் மங்கத் தொடங்கும். இதில் இருக்கக்கூடிய நமது பூமியும் அதனுடைய செயல் அது இந்த சுழற்சியினுடைய ஈர்ப்பிலிருந்து விடுபட்டு அது ஒரு சூறாவளி போன்று எல்லாமே அது கரையப்பட போகும்போது இந்த பிரபஞ்சமே அழியக்கூடிய, முழுமையாக மாறக்கூடிய நிலைகள் சந்தர்ப்பங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. ஆக இது போன்ற நிலையிலிருந்து நாம் நம் குருநாதர் காட்டிய அந்த அருள் வழியில் நாம் இந்த உடலுக்கு பின் எங்கே செல்ல வேண்டும், எந்த நிலையை அடைய வேண்டும் என்று இந்த காலம் உரிய காலமாக இருப்பதால் இதற்குள் இந்த அருள் ஒளியின் சுடரை உருவாக்கி நம்மை உருவாக்கிய தாய் தந்தையுடைய உணர்வோடு அவருடைய அருள்சக்தி துணை கொண்டு அந்த மகரிஷிகள் ஞானிகளுடைய அருள்சக்தியை பெற்று இந்த உடலுக்கு பின் நாம் அந்த அழியா நிலையில் பெறுவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதையெல்லாம் வேத சாஸ்திரங்களில் அனைத்துமே தெளிவாக கூறப்பட்டிருந்தாலும் உண்மை நிலைகளை எடுத்து சொல்வார் இல்லை. இதுபோன்ற காலத்தால் மாற்றப்பட்ட நிலைகள் ஆகிவிட்டதால் நாம் வேதங்களுடைய மூலங்களை தெரிந்து கொள்ளாதபடி அவர்கள் சொன்ன இந்த சாங்கிய நிலைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக நமது குருநாதர் காட்டிய அருள் வழியில் ஆறாவது சேனாதிபதி என்ற நிலை பிரம்மாவை சிறைப்பிடித்தான் என்பதற்கொப்ப இந்த விஞ்ஞானிகள் எப்படி பல புது புது நிலைகளை மாற்றி அமைக்கின்றார்களோ இதுபோன்று நாம் அந்த மெய்ஞானிகள் காட்டிய அருள் வழியில் தீமை என்ற நிலைகள் நமக்குள் புகாதபடி தீமையான நிலைகளை நாம் ஒடுக்கி அது ஒளியின் சுடராக மாற்றி இதை நாம் என்றுமே அந்த உயிரோடு ஒன்றி துருவ நட்சத்திரம் சப்தரிஷம் அந்த மண்டலம் அந்த ஈர்ப்போட்டத்தில் இணைந்து என்றுமே அழியாத நிலைகளாக பிரம்மாவை சிறைப்பிடித்தான் முருகன் என்ற நிலையாக இந்த உடல் பெறும் உடல்களை மாற்றி அமைத்து அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்பதை குரு இதில் நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்.
உங்களுக்குள் அந்த அகசியனுடைய உணர்வுகளை தொடர்ந்து செல்லும் போது கலவையாகி உணர்வினை நுகர்ந்து அந்த உங்களுக்குள் அணு ஆகும் தத்துவத்தை தான் இப்போது அந்த காலை என்னை எல்லா நேரத்திலும் உங்க தியானம் பண்ண சொல்லு. உங்க எண்ணத்தை இப்போ துருவ நட்சத்திரத்தை இணைத்து இந்த உணர்வெல்லாம் கலந்து உங்களுக்குள் உண்மையின் உணர்வினை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வாழ்க்கை என்ன நடக்கின்றது என்பதனை நாம் ஏன் கோபப்படுகிறோம், நமக்கு ஏன் கோபம் வருகின்றது, நாம் ஏன் தீயதை செய்கின்றோம் என சிந்திக்கக்கூடிய நிலைகளும் ஒருவன் தவறு செய்தான்டா அவன் ஏன் என்ற நிலையை கொண்டு அவனை குற்றவாளி ஆக்கிறது. மாறாக அவன் உணர்வு நாம் எடுத்தார் சந்தர்ப்பம். நாம் பல தடவை கேட்கும் போது நாம் குற்றத்தையும் குறையும் நாமும் குற்றம் செய்வனால் சந்தர்ப்பங்கள் வளர்ந்து விடுகின்றன. இந்த குற்றமே நான் செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க. அவர்கள் குற்றம் செய்வதை அடிக்கடி பார்த்தா இந்த குறைகளை இவர்கள் அந்த குறைகளை செய்ய ஆரம்பித்தனர். அதனால இதெல்லாம் சந்தர்ப்பம் தான். ஆகினால் நாம் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். பகமையோ வெறுப்போ வேதனையோ சலிப்போ சங்கடமோ சங்கடமோ கோபமோ வரப்போகும்போது உங்களுக்கு துருவதியாரத்தில் கொடுத்த இந்த சக்தியின் துணை கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களை பெற வேண்டும் என்று நம் உடலுக்குள் அதை செலுத்தி அந்த சந்தர்ப்பத்தை இந்த தீமையை வலுவிழக்க செய்து அந்த உணர்வை நமக்குள் சேர்த்து நம்ம உருவாக்கி கொண்டே வரும். ஆகவே புழுவிலிருந்து மனிதன் வரையிலும் எது சந்தர்ப்பத்தால் சந்தித்ததோ அதுக்கப்ப அது உணர்வு நுகர்ந்து வைப்ப பரிணாம வளர்ச்சி அடைந்து மனிதனானப்பின் தன் வாழ்க்கைக்கு சந்தர்ப்பமாகும்போது வேதனை வெறுப்பு சஞ்சலம் சங்கடம் கோபம் குரோதம் எல்லாம் உணரும்போது இந்த சந்தர்ப்பம் நமக்கு நோயாக மாற்றி இந்த உடலை உறுப்பை மாற்றி இந்த உணர்வுக்கப்பும் மனிதன் நல்ல உறுப்பாக மாற்றி ஆசையின் உணர்வு அதனால் பேயாகி அந்த பேயான நிலையை கொண்டு யார் நாம் தீங்கு செய்தான் அவன் உடலுக்கு பேய ஆட்டி அவனை தலித்து அவன் வீழ்ச்சி பின் மீண்டும் இவனுடைய நிலையும் நோயாக அந்த உடலை நீக்கி வேறொரு உருவை மாற்றிவிடும். இதைதான் கிரேதா கிரேதா நிலை என்றாலும் நாம் நுகர்ந்த உணர்வு துவாரக யுகத்து கலி மாற்றமாகி இப்பவும் நம் துவாரக யுகத்தில் என்ன வேதனைப்படுவோர் வெறுப்படையவர் இதெல்லாம் நம்ம கலி மீண்டும் உடல் வரும் தன்மைக்கு வருகின்றோம். இதை நல்ல மனதில் தெரிந்து கொள்ளும் ஞானிகள் இதையெல்லாம் அன்று புலனறிவை தனக்குள் அதை தெளிவாக கூட்டிய அந்த நிலைதான் பின்னாடி வேதங்களாக பிரிக்கப்பட்டு வருகின்றன. இப்ப சாம வேதம் என்றால் இப்ப நாம் வேம்பின் நிலையை நன்றால் ஓய் என்று வாங்கி வருகின்றன. நல்ல மனத்தை நுகரப்படும் ரோஜாப்பின் தன்மை வருகின்றன. ரோஜாப்பும் போல 100% ரோஜாப்பும் 100% வேம்பும் 100% விஷத்தன்மை கொண்ட மூன்றும் ஒன்றாக சேர்க்கப்படும் போது அரளியாக மாறுகின்றன. அதை வித்தை சாப்பிட்டால் நம்மை கொண்டு விடுகின்றன. அந்த பூவின் மனத்தை கண்டால் நமக்குள் எதிர்நிலையான உணர்வுகளை மாற்றுகின்றது. அது பலவிதமான நிலை. அந்த செடிக்குள் இருக்கும் அந்த தாவர இனத்தின் சத்தை பிரித்து அது மற்றவர்களுடன் சேர்க்கப்படும் போது அது கொடும் நோய்களை நீக்கக்கூடிய சக்தி வரும். அந்த வித்தை சாப்பிட்டால் நம்மை கொண்டு விடுகின்றன. இதே போல இந்த ஒவ்வொரு தாவர இனங்களின் புலனை அறிந்தவன் அகர்ஷி அதன் வழிதான் சாமவேதம் என்ற நிலையில் பின்கூறப்பட்டது. அந்த சாமவேதம் என்றால் ஒவ்வொரு தாவர இனங்களும் மற்றொன்றோடு சேர்க்கப்படும் போது அந்த தீமைகளை நீக்கிவிடுகின்றது. அந்த சாமவேதத்தின் அடிப்படையில் தான் வைத்தியங்கள் எல்லாம் அக்காலத்தில் வந்தது. ரிக்வேதத்தை கொண்டு மற்ற எந்த உணர்வு சேர்த்ததோ அதற்கு தக்க உடல்கள் வருகின்றது. சாமவேதம் ரிக் சாம அதர்வன ஒரு ஒவ்வொரு பொருளோட ஒரு பொருள் ஒரு மனத்தோடு ஒரு மனம் சேர்க்கும் போது அதர்வன அதனுடைய செயலை இழந்து விடுங்க. ஆக ஒன்றோடு ஒன்று சேர்த்து உணவின்தன்மை மாற்றப்போகும்போது யஜூர் ஒரு வித்தாகம் மாறுகின்றது. ஆக வித்துக்கு பின் மீண்டும் சாம என்று தெளிவாக சாஸ்திரங்கள் கூறுகின்றது. மக்கள் இதை தெளிந்து தெளிவான நிலைகள் வாழ்ந்து தீமைகள் அகற்றி வாழ்வதற்குத்தான் இப்ப நாம் குருநாதர் சொன்ன வழி. அகசின் அருளை அவன் எப்படி புலன் நிலை அறிந்தானோ அந்த புலன் உணர்வின் தன்மை நுகர்ந்து உங்கள் நல்ல புலனை ஆக அறிந்திடும் அறிவின் பலனை அகசியனின் பலனை அவன் ஒளியான உணர்வின் பலனை உங்களுக்குள் செவி வழி கேட்டு உங்களை நுகரச் செய்து உங்கள் ஆகாரத்திலும் உங்கள் ரத்தத்திலும் கலக்க செய்து இதை தொடர்ந்து நீங்க வளர்த்திருந்தால் ஆக துருவ நட்சத்திரத்தை உணரும்போது கல்கி இதான் ராமேஸ்வரம் எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட அந்த உடல் என்ற நிலை தனுசு கோடி. நாம் ஒவ்வொரு நிமிஷமும் தீமை என்ற உணர்வுகளை இது மாற்றிக்கொண்டே அந்த துருவ நட்சத்திரத்தின் நாம் கோடிக்கணக்கான உணர்வுகள் நமக்கு தோன்றுகின்றன. அப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை கலந்து கலந்த தனுசு கோடி தீமைகளை நீக்கி உயிருடன் ஒன்றி ஒளி என்ற நிலையாக எத்தனை கோடி உணர்வு வந்தாலும் அதை ஒளியாக மாற்றிக்கொள்ளும் துருவ நட்சத்திரம் ஆகின்றது. ஆக அதன் வழியில் சப்தரிஷி மண்டலம் ஆகின்றது. இதுதான் நமது குரு காட்டியவரை நாம் எந்த நிலை செய்தமும் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த இந்த உணர்வு தான் நம்மை மனிதனாக உருவாக்கி நம்ம தாய் தந்தைகள் எத்தனை உயிரினங்களை கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த உயிர் தாய் தந்தை உடலுக்குள் வரும். அவங்க உணர்வு எடுத்ததுதான் நமது உயிர். நம்மை மனிதனாக உருவாக்கி தாய் தந்தை தான் கடவுள். ஆக அவங்க உடலுக்குள் இருந்து நமது உயிர் அந்த உணர்வை நுகர்ந்து நம்மை மனிதனாக உருவாக்கி நம் உயிர் தான் கடவுள். இந்த நிலையில் சாஸ்திரங்கள் இது வேத நூல்களில் தெளிவாக கூறப்படுகிறது. ஆகினால் நாம் இந்த மனிதன் வாழ்க்கை இன்றைய நிலையில் நமது பூமியும் இன்று கூழாகிக் கொண்டே வருகின்றது. என்னால் கதிர் இயக்கத்தினால் நமது பூமி மட்டுமல்ல, இங்க மட்டுமல்ல, சூரியனில் இது பிரதிபலிப்பு அதிகமாகிவிட்டது. இதே போல சூரிய குடும்பத்தில் வாழும் இந்த பிரபஞ்சத்தில் இன்றைக்கு எல்லா கோள்களிலும் நம்ம பூமி போலதான் நிலநடுக்கங்கள் அதிகமாகி, அதாவது கரை நடுவு வெப்பம் அதிகமாகி அதிகமே கரைஞ்சி கரைஞ்சி மேல் ஊழல்லாம் வந்தாச்சு. இன்னைக்கு எல்லா பிரபஞ்சமும் மாயும் தன்மை வந்துவிட்டு, அதே சமயத்தில் நட்சத்திரங்களோ தன் உணர்வுக்குப்ப கிரேதயம் தன் உணர்வின் தன்மை கவர்ந்து, அதன் அடிப்படையில் நாம் சூரிய பிரபஞ்சம் எப்படி ஆனாலும் அதே போல ஒவ்வொரு நட்சத்திரங்களும் சூரியனாக மாறிக்கொண்டு இருக்கின்றது. இதுல ஏழு நட்சத்திரங்கள் இன்று மாறிக்கொண்டது, பாக்கி எல்லா நட்சத்திரங்களும் அப்படி நம்ம முழுமை வளரக்கூடிய தன்மைக்கு வருகின்றது. ஏன்னால் அடுக்கு வரிசையில் தன் உணர்வில் இருக்கப்படும் போது மேல் வரிசையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அனைத்தும் சூரியனாக மாறுகின்றது. அதன் உணர்வு எடுத்து அடுக்கடுக்காக உறப்பும் போது இந்த 27 நட்சத்திரம் 27 சூரிய குடும்பமாக மாறும் தகுதியும் வருகின்றது. அதற்கு முன் இப்ப மாறிய குடும்பம் ஆனாலும் இந்த சூரிய குடும்பம், அதாவது இன்னைக்கு சூரியன் இன்னைக்கு எப்படி இங்கு குழம்பாகின்றதோ இதே போல சூரியன் குழம்பாகிவிட்டால் அதன் உணர்வு இதோட சேர்த்த நம்ம பூமி இதே போல சுக்குநூறு ஆகிவிடும். பின் சூரியன் ஈர்ப்புக்கு போய் ஆவியாக மாற்றி இதை மாற்றப்படும் போது இந்த 27 நட்சத்திரங்களுக்கு இதிலிருந்து அது வளர்ந்ததான், இது வளர்ந்தப்பின் இதை சமைத்த உணர்வு அந்த 27 நட்சத்திரங்களுக்கும் அது இந்த 27 விதமான அது சூரிய குடும்பம் பிரபஞ்சமாக மாறிக்கொள்ளது. ஆக இன்றைய செயல் நாளைய நிலையம் மாறிக்கொள்ளது. இந்த உலகில்தான் நாம் வாழ்கின்றோம். என்றும் ஏகாந்த நிலை என்ற நிலையில் வாழ வேண்டும் என்றால் நம்முடைய கடமைகள் நம் உயிரின் ஈசனாக மதித்தல் வேண்டும். ஆக நாம் உயர்ந்த உணர்வின் தன்மையின் உகந்ததைத்தான் கிரேதாயுகம். நாம் சுகந்து கொண்ட பின் கவர்ந்து கொண்ட உணர்வுகளை அது உணர்வுகளை நமக்குள் மாற்றி அமைக்கின்றோம். அப்ப நம் உடலுக்குள் கிரேதா எதை நுகர்ந்து இந்த கிரேதா சேர்த்துக் கொள்கிறோமோ உடலுக்குள் அந்த நல்ல உணர்வு எண்ணங்கள் இருக்கும்போது இந்த எண்ணங்கள் கொண்டு நீக்குகின்றோம். ஆக துபாராக ஆக உடலுக்குள் தீமை என்ற உணர்வு வந்த பின் மனிதன் ஆனப்பும் தீமையின் நீக்கிய உணர்வுகளை அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வு நாம் எடுத்தோம்னா அந்த கல்கி. இங்கே துவாரக யுகத்தில் வேதனையின் உணர்வானால் கலி இந்த உடலை மாற்றும். ஆனால் அதே சமயத்தில் அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வு எடுத்தால் கல்கி. இந்த உயிருடன் ஒன்று என்றும் ஏகாந்த நிலை என்றும் இதற்கு பின் பிறவியில்லா நிலை அடைவதை மனிதனின் கடைசி நிலை. அதுதான் இங்கே மனிதனானத்தின் முழு முதற் கடவுள் என்று விநாயக தத்துவத்தை. இன்று மனிதன் எத்தனையோ வகையான உருவங்களை மாற்றுகின்றான், உயிர் அணுக்களை மாற்றுகின்றான், தாவர இனங்களை மாற்றுகின்றான். அன்றேதான் 6வது அறிவு கொண்டவன் கார்த்திகேயன். எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டவன் தீமை என்ற நிலை உறப்பும் போது இந்த 6வது சேனாதிபதி தீமை புகாது தடுத்து அவனுக்குள் செய்தான். ஆகவே பிரம்மாவை சிறப்பிடித்தான். இயற்கை ஒன்றோடு இணையும் சந்தர்ப்பம் அது பிரம்மா. ஆனால் இவன் அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்க தெரிந்து கொண்டவன் பிரம்மாவை சிறப்பின் 6வது அறிவுக்குள் நாம் உருவாக்கும் திறன் பெற்றவன் என்பதனை நமது சாஸ்திரங்கள் சூட்சம நிலையில் நடப்பதை உருவம் அமைத்து கதைகளாக சொல்லி காவியமாக படைத்து அந்த உணர்வு இயக்கங்களை பற்றி நாம் எப்படி வாழ வேண்டும் என்று காட்டியுள்ளார்.
இயற்கையின் சுழற்சி முறைகளை குருநாதர் விளக்கி மனிதனாக தோன்றிய பின் மனிதனாக வளர்ச்சி அடைந்த பின் மனிதன் எங்கே செல்ல வேண்டும் என்பதையும் இரண்டையும் ஒப்பிட்டு நமக்கு குருநாதர் தெளிவாக்குகின்றார். ஏனென்றால் அதில் இரண்டு நிலைகளாக இருந்தது, அதில் விஷத்தன்மையாகி வெப்பமாகி அதில் அணுக்கள் தோன்றி அது கோளாகி நட்சத்திரமாகி சூரியனாகி தனக்கென்று ஒரு பிரபஞ்சத்தை சிருஷ்டித்து அதில் கோள்களையும் நட்சத்திரங்களையும் உருவாக்கி அந்த 27 நட்சத்திரங்களுடைய சக்தியால் அந்த பிரபஞ்சத்தை முழுமையாக ஒளிமயமாக படைக்கக்கூடிய சக்தியாக இந்த சூரியன் இந்த பிரபஞ்சத்திற்கு இயக்குகின்றது. இதே சமயத்தில் இதிலே தோன்றிய அந்த பூமி அதிலே தோன்ற அந்த உருவான உயிரணுக்கள் சந்தர்ப்ப வசத்தால் தாவர இனங்களுடைய சத்துக்களை அது கவர்ந்து அந்த உணர்வின் சத்தாக படிப்படியாக வளர்ச்சிகள் அடைந்து அந்த வளர்ச்சியில் பரிணாம வளர்ச்சியாக அடைந்து மனிதனாக உருவாகின்றது. 27 நட்சத்திரங்களுடைய சக்தி எடுத்து சூரியன் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குவது போன்றுதான் 27 நட்சத்திரங்களுடைய சக்திகளை கவர்ந்த தாவர இனங்களுடைய அந்த உணர்வுகளை அது உணவாக உட்கொண்டுதான் வளர்ச்சி அடைந்து மனிதனாக நாம் வளர்ந்து வந்துள்ளோம். ஆனாலும் இந்த சூரியனும் அது 9வது நிலைதான், முழுமை கிடையாது, அழியக்கூடிய தருணம் பெற்றது. ஆனால் இந்த பிரபஞ்சத்திலே இல்லாத இந்த சக்தியாக இந்த உயிரினும் மனிதனாக தோன்றிய நிலையில் கொண்டு எந்த 27 நட்சத்திரத்துடைய சக்தி எடுத்து சூரியன் இதை படைக்கும் சக்தி உருவாக்கின்றது. இது போன்று இந்த உயிர் உருவான நிலைகளை அந்த உயிரை போன்ற உடலின் அணுக்களை ஒளியான அணுக்களாக உயிர் அணுக்களாக ஒளியான அணுக்களாக நாம் இந்த மனிதனாக தோன்றியவன் அவனுக்குத்தான் அத்தகைய தகுதி உண்டு. அதுபோன்ற நிலை அந்த 27 நட்சத்திரத்துடைய சக்தியை கலந்து கவர்ந்து தனக்குள் அது விளைய வைத்து அந்த உயிரோடு ஒன்றி உணர்வு ஒளியாக மாற்றியவனுக்கு 10வது நிலையாக கல்கிய நிலையாக என்றுமே அழியாத நிலையாக அந்த தகுதி அடைகின்றது. பிரபஞ்சத்திலே உருவான நிலைகள் சூரியன் வரை வளர்ச்சி அடைந்தாலும் அதில் உயிரணுக்கள் அது தோன்றிய பின் அது வளர்ச்சி அடைந்து மனிதனாக உருப்பெற்ற நிலையில் இந்த சக்திகளை இந்த பிரபஞ்சத்துடைய 27 நட்சத்திரத்துடைய சக்திகளை உயிரோடு ஒன்றி அது சக்தி வாய்ந்ததாக மாற்றப்பட போகும்போது எங்குமே அழியாத நிலைகளாக ஒளியின் சரீரமாக ஒளியின் சுடராக அகன்ற அண்டத்தில் வரும் நஞ்சுகள் அனைத்தையும் அது என்றுமே அது எதுவாக இருந்தாலும் அதிலெல்லாம் இது அழியாதபடி வேகான நிலையாக அவர்கள் என்றுமே வாழக்கூடியவர்கள் என்று அது துருவ நட்சத்திரமாகவும் சப்தரிஷி மண்டலங்களாகவும் இப்படி ஒவ்வொரு சூரிய குடும்பத்திலும் உருவான நிலைகள் அந்த பூமியிலே அந்த மனிதனாக தோன்றிய பணி இது ஒன்று இது போன்று தனித்தனி கூட்டமைப்பாக அகண்ட அண்டத்தில் வாழ்ந்து வளர்ந்து கொண்டே உள்ளார்கள். இதெல்லாம் இயற்கையினுடைய நீதிகள். அது உருவான நிலைகளையும் இதில் உருப்பெற்ற நிலைகள் வளர்ச்சி அடைந்த நிலைகளையும் உருவாதிலே விளக்கி நம்மை இன்று மனிதனாக உருவாக்கிய தாய் தந்தை அவருடைய முன்னோர் அவருடைய தாய் தந்தை என்று இந்த வழிப்படி நாம் வந்தவர்கள் நாம் நம்மை உருவாக்கிய அந்த சக்திகளை நாம் முதல் அந்த அழியா ஒளி சரீரமாக அவர்களை இந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய செய்துவிட்டால் அந்த ஒளி கடலிலே கலக்க செய்துவிட்டால் அங்கே உடல் பெறும் உணர்வு அங்கே கரைகின்றது. அவர்கள் அனைவரும் இந்த வாழ்க்கையில் பெற்ற தீமையிலிருந்து விடுபட்டு உடல் பெறும் உணர்வு கரைந்து அழியா ஒளி சரீரம் பெறுகின்றார்கள். சப்த ரிஷிகளாக நாம் அவர்களை உருவாக்க வேண்டியது நமது கடமை. ஆக திதி என்பதும் நினைவு நாள் என்பதும் இப்படி எத்தனையோ முறைகளை வைத்து இங்கே நாம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் இது கரைக்க வேண்டிய இடம் அந்த சப்தரிஷி மண்டல ஒளி கடலில்தான். இந்த ஆட்டிலோ தண்ணீரிலோ கடலிலோ கங்கையிலே கொண்டு போய் கரைத்தால் அது பாகம் போகும், அவர் மோட்சம் போகின்றார்கள் என்றால் அதையெல்லாம் தவறான வழி என்று குரு இதில் உணர்த்துகின்றார்கள். அது உடலை விட்டு பிரிந்த ஆன்மாக்களை அங்கே அழியா ஒளி சரீரம் பெறச் செய்வது நம்முடைய தலையாய கடமை. அது ஒவ்வொரு நாளும் துருவ தியானத்தில் இது போன்ற உணர்வுகளை நாம் எடுத்துக்கொண்டு அவர்களை வெண் செலுத்தி நாமும் அந்த வழியில் சென்றால் என்றும் அழியாத நிலைகள் பெறலாம். இந்த பிரபஞ்சமோ இந்த சூரிய குடும்பமோ மற்ற எது அழிந்தாலும் மாறினாலும் அந்த துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலம் அழியாது. ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் உருவான நிலைகள் போன்று நாமும் அந்த எல்லையை அடையலாம். அந்த எல்லையை அடைந்த மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் தான் நமக்கு இந்த வின் செல்லக்கூடிய நிலைகளையும் வின் செலுத்தக்கூடிய நிலைகளையும் நமக்கு தெளிவாக்குகின்றார் என்று குருவிலே உணர்த்துகின்றார்.
நம்ம மூதாதிகள் உணர்வெல்லாம் உங்க உடல் உண்டு. நாம் எல்லாமே இந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் பெற வேண்டும் என்ற இயக்க உணர்வு பெற்று உங்களை சுவாசிக்க செய்து உங்கள் இரத்த நாணங்களை கலக்க செய்து உங்கள் உடல் உள்ள எல்லா ஜீவனுக்களும் பெறச் செய்து இப்ப உங்க மூதாதிகளின் உணர்வுகள் உங்களுக்குள் இருப்பதனால் அதன் உணர்வுக்கு இங்கே செருகேற்றி அதன் நினை கொண்டு அந்த சூட்சம சரீரத்தை வின் செலுத்தி துருவ நட்சத்திரத்தை கலக்கச் செய்து விஷத்தன்மை கரைத்து வைத்து ஒளியன்ற உணர்வினை பெறச் செய்வதான இந்த முறை. அங்கேதான் கரைக்கச் செல்வதோடு சாம்பலை கரைச்சி ஆற்றுல விட்டா பாவம் போயிடும். இது தவறான முறைகள். உண்மையும் உணர்வு உங்கள் உணர்வின் தன்மை கொண்டு அங்கே வின் செலுத்தல் வேண்டும். ஆக அதை முறைப்படி நாம் செய்தோம். இதே போல தற்சமயத்தில் எப்போதுமே உடலை விட்டு பிரிந்து சென்றால் 48 நாள் இந்த ஈர்ப்புக்குள்ளேயே இருக்கும். நாற்பத்தெட்டு நாள் கடந்தும் கூட சில ஆன்மாக்கள் இந்த ஈர்ப்போட்டத்திலே வாழும் உடலுக்குள் செல்லார். அத்தகைய ஆத்மாக்களை இந்த மாதிரி கூட்டு தியானங்கள் இருந்து இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த ஆன்மாக்களை இப்போது சப்தரிஷி மண்டலத்துடன் இணைத்து உடலில் பெற்ற நஞ்சிகளை கரைக்கச் செய்து பெருவீடு பெண்ணலை என்ற நிலையை அடைய செய்ய முடியும். இப்போ அவர்கள் அடைந்தால் அந்த குடும்பத்தாருக்கும் அதை எண்ணி இயங்கும் போது காலை துருவ தியானத்தில் எடுக்கும் போதெல்லாம் அவர்கள் குடும்பத்தில் அவர்கள் வாழ்ந்த அந்த மூதாதிகளுடைய உயிரின உணர்வுகள் இங்கே இருந்தாலும் அதன் உணர்வெடுத்து இந்த உடலே அந்த வேதனையோ நோயாலோ ஏற்கேற்றறிந்த அந்த உணர்வுகளை இந்த நஞ்சை கரைத்து விடலாம். ஆனால் துருவ நட்சத்திரத்தின் உணர்வு பெருக்கி இந்த உடலுக்கு பின் அவர் முந்தி சென்றாலும் பின் நாம் அங்கே செல்லலாம். ஆக உயிரிழந்த நிலை என்ற நிலை என்றும் அழியாத உடல் பெறுவதே மனிதனின் கடைசி நிலை. ஆகவேதான் இதை ராமேஸ்வரத்தில் நாம் எண்ணத்தால் உருவாக்க பல கோடி உடல்களை சேர்த்தாலும் நாம் எண்ணத்தால் உருவாக்கப்பட்டது இந்த மனித உடல் என்றும் ராமேஸ்வரம் நமது உடலே தான் கோடிக்கரை. நம் பல கோடி உணர்வின் தன்மையும் தனுசு கோடி. நாம் இந்த எல்லையில் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு ஒவ்வொரு மொழியிலும் வரக்கூடிய குறைகளோ வேதனைகளோ சலிப்போ சஞ்சலமோ எத்தனை வேதனை வந்தாலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழியை நாம் பெற வேண்டும் என்று உடலை சேர்த்து கோடிக்கணக்கான உணர்வுகளை மாற்றி ஆக அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நமக்குள் சேர்த்தால் தனுசு கோடி தீமைகளை நீக்கும் உணர்வு ஒன்றாகி என்றுமே தீமைகளை வென்றிடும் உணர்பெற்று ஏகாந்த நிலை என்ற பத்தாவது நிலை அடைகின்றது நமது உயிர். ஆக இந்த சூரிய குடும்பம் அழிந்தாலும் ஆனால் இந்த பிரபஞ்சம் அதாவது சப்தரிஷி மண்டலங்கள் அளவில் இதே போல எண்ணில் அடங்காத பிரபஞ்சங்கள் உண்டு. ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் உயிரணுக்கள் தோற்றுவோம். அந்த பிரபஞ்சத்தில் உருவான அந்த நிலைகளை உயிரணு முழுமையடையப் போகும்போது இதே போல சப்தரிஷி மண்டலங்களாக அமைக்கப்பட்டு தனித்தனி பிரிவுகளாக சேரும். இந்த ஒளியின் உணர்வுகளில் பின் ஒரு காலம் ஒன்றாகும். ஆக இந்த உலகமே பிரபஞ்சமே ஒரு ஒளியின் மயமாக மாறும். தன்மை எத்தனையோ கோடி 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 ஆண்டுகளாகும். ஆகவே இதை போன்ற நிலைகளை நாம் மனிதனான பின் ஒளியாகும் அணுவாகி வெப்பமாகி ஒளியானாலும் அந்த உணர்வின் தன்மை சூரியனாகி அதன் பின் பல உணர்வுகள் இதாகி ஓர் பிரபஞ்சமாகி இதற்குள் உயிரணு உருவாகி உணர்வின் தன்மை கொண்டுதான் உடல்களை உருவாகி ஆக உணர்வின் உணவுக்குள் ஒவ்வொரு தாவர இனங்களில் உள்ள இந்த அதாவது நட்சத்திரங்கள் உணர்வே அதில் உண்டு. அதன் உணர்வு ஒன்றாக சேர்த்து இப்ப நமது உயிர் எப்படி 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றதோ 27 நட்சத்திரங்களும் சூரியனுக்கு உதவுகின்றது. அதே சமயத்தில் 27 நட்சத்திரங்கள் உணர்வால் தாவரங்கள் விளைந்ததை நமது உயிர் எத்தனையோ வகையான அந்த உணர்வுகள் எடுத்து இந்த 27 நட்சத்திரத்தின் உருக்கு சேர்த்து சூரியனை போல உயிரினரின் தன்மை ஒளியாக மாறும் தன்மை. ஆனால் சூரியன் அந்த 27 நட்சத்திரத்தின் உணர்வை கலவையாக்கி மற்றவர்களை உருவாக்கும் தன்மையை பெறுகிறது. ஆனால் நாம் உயிரணு தோன்றியப்பு அந்த 27 நட்சத்திரங்கள் உணர்வை தனக்குள் ஒளியாக்கி ஓர் ஒளி என்ற உணர்வாகி உணர்வன் என்றும் ஒளி அழியாத ஒளி என்ற உடலாகும். அதைத்தான் ராமேஸ்வரத்தில் அனுசிவாங்க 27 நட்சத்திர உணர்வு 27 நிலைகளை கிணறுல போய் தீர்த்தத்தை எடுத்து ஊத்துனா பாவம் போயிடும், அப்புறம் கோடி தீர்த்தத்தை எழுந்து வாங்கினா மோச்சம் போயிடுவேன். இப்படின்னு இப்படி தவறான பாதைகளை காட்டுகின்ற ஆகும் ஞானிகள் காட்டிய உணர்வின் தன்மை அங்கு தெளிவாக்காதபடி உடனே இச்சையும் காசை கொடுத்து திருப்பி விடலாம் என்றும் அருள்வனை தனக்குள் பெருக்குவதற்கு மாறாக காசை கொடுத்து மாற்றும் தன்மை தான் வருகின்றன. காசால் எதுவும் ஆகாது. இந்த உடலே நமக்கு ஆவதில்லை. காசு கோடி செல்வம் வச்சிருந்தான் நமக்கு கூட வழங்கின்றவர். ஆனால் அழியா செல்வத்தை நாம் ஒவ்வொரு நொடியிலையும் நமக்குள் ஒரு தீமையை நீக்க இப்போது துருவ நட்சத்திரத்தின் உணர்வு உங்கள் பெறச் செய்த இதன் உண்மையை நீங்கள் உணர்ந்து அந்த வலுவை கூட்ட ஒவ்வொரு நொடியிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரர்களை பெற்று வாழ்க்கையில் வரும் இருளை நீக்கி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இறை எண்ணுகின்றனோ அதன் உணர்வை நீக்கி அணிந்து இது துருவ நட்சத்திரத்தின்பால் இச்சைப்பட்டால் உங்கள் உயிரை பெற்று கிரியாகும் போது துருவ நட்சத்திரம் எப்படி ஒளியானதோ அதன் உணர்வு ஒளியாக மாற்றும். இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி அந்த உணர்வின் தன்மை உங்களுடலானதோ அதே போல நம் உயிர் எல்லாவற்றையும் அழியாத நிலைகள் பெறக்கூடிய தகுதி பெற்றது. ஆகவே சூரியன் 27 நட்சத்திர உணர்வை தனக்குள் ஒரு பாதரசமாக்கி அது உணர்வின் தன்மை மாற்றி எதை எதை கவர்கின்றதோ அதன் வழி பிரபஞ்சத்தை உருவாக்குகின்றது. அந்த பிரபஞ்சத்தில் உருவான உயிரணும் சத்தனை கவர்ந்து அதில் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் உணர்வு வலு உண்டு. இப்படி சேர்த்துக் கொண்ட உணர்வு கொண்டுதான் நமது வாழ்க்கையில் எப்படி வருகின்ற அகசியம் கண்ட உண்மையை இது மக்களுக்கு பிறச்சிய வியாய தத்துவத்தை வைத்தது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இதே போல நம்ம மூதாதைகளை வின் செலுத்த தவறாகிறது. இப்போது செலுத்தினாலும் காலையில் துருவ நட்சத்திரத்தின் நேர துருவ தியானத்தில் ஒரு 5 நிமிஷமாவது எடுத்து உங்க மூதாதைகளில் அந்த உடலை ஊற்றி பிரிஞ்ச ஆன்மாக்கள் சப்தரிஷம் மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்று எண்ணினால் அந்த உணர்வும் தொடர்கொள்ளும். அவர்கள் நோய்வாய்ப்பட்ட நேரத்தில் நமக்குள் கேட்டிருந்தாலும் இந்த உணர்வு பதிவானால் அதை எடுத்து அவர்களுக்கு உணவு கொடுக்கிறோம். திதி என்றாலும் இதையேதான். ஆக வருடத்துறவர் நினைவு நாள் கொண்டாடப்படும் போது நாம் அவர் உணர்வு நமக்குள் இருப்பதனால் அந்த ஒளியின் நினைவை நமக்குள் ஊற்றி நமக்குள் இருக்கின்ற நிலையை மாற்றி அருள் உணர்வை நாம் நம் உடலில் மூதாதையின் உணர்வின் அணுதான் நமக்குள் அதுக்கு அந்த ஒளியின் உணர்வை ஊற்றி அருள் உணர்வை பெருக்கி நமக்குள் இந்த உடலை ஊற்றி நாம் சென்ற பின் பிறவிலா நிலை அடையும் மார்க்கத்தை காட்டுவதுதான் ஞானிகள் காட்டி